السلام عليكم ورحمة الله وبركاته. نبدأ لكم من فقط لن تكون ولا فقط لن تكون ما شاء الله. فسلام صليت بدل صلنا سيد صلنا بولنا. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله إلى الناس داعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله من ليار غليه கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் அருளால், அவனுடைய நாட்டப்படி அவனுடைய அருளால் இங்கு உங்களுக்காக கூட்டப்பட்டிருக்கிற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டு நல்ல ஈமானிய செய்திகளை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்கள் வருகையிலே உங்களுக்கு பரக்க செய்வானாக, சிறந்த இன்மை மறுமை நன்மைகளை உங்களுக்கு வழங்குவானாக. இந்த நல்ல கல்வியின் மூலமாக உங்கள் உள்ளத்திலே ஈமானுடைய செழிப்பையும் அல்லாஹ் தந்து, உங்கள் உள்ளத்தில் உள்ள மனக்கவலைகளையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்கி, குடும்பத்திலும் துன்யா தீனுடைய அத்தனை காரியங்களிலும் அவருடைய அருளையும் அன்பையும் அவருடைய நன்மையான எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவருடைய அழகிய பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் நமது நல்ல பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நமக்கு எளிதாக்கி தருவானாக. இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவானாக. சத்தியமான உண்மையான செய்திகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதை பரப்புவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அழிவில் செல்லும் அனாச்சாரங்கள் என்ற ஒரு தலைப்பை கேட்டவுடனே ஒவ்வொருவரும் இந்த தலைப்புக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை நினைத்துக் கொண்டு வந்திருப்பீர்கள். ஒருவேளை இதை பற்றி பேசுவாரோ, இதை பற்றி பேசுவாரோ, இதை பற்றி பேசுவாரோ என்று ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணத்திலே வந்திருக்கலாம். அல்லாஹ்விடத்தே அவனுடைய வேதத்திலும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலும் என்ன ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கூடுதல் குறைவு இல்லாமல், மாற்றம் இல்லாமல், திருத்தம் இல்லாமல் நானும் புரிந்து கொண்டு அதை உங்களுக்கும் எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் சகோதரர்களே. ஆகவே சொல்லக்கூடிய செய்திகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல், சொல்லக்கூடிய செய்திகளை தனது அனுபவத்திலே தனது தான் வாழ்கின்ற இந்த கலாச்சார கண்ணாடியிலே போட்டு பார்க்காமல் அல்லாஹ்வின் வேதம் என்ன சொல்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை எப்படி கற்பித்தார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் யாரை அல்லாஹ் பொருந்து கொண்டார்கள், யாரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் புறத்திலிருந்து மார்க்க வழிகாட்டிகளாக இந்த மார்க்கத்திற்கு ஆசிரியர்களாக நியமித்து உலகமெல்லாம் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி தந்தார்கள்,
எந்த நபித்தோழர்களை பார்த்த அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த இறுதி ஹஜ்ஜிலே இறுதி பேருரையிலே பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடத்தில் நீங்கள் கற்றது ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் ஒரே ஒரு மார்க்க ஆதாரமாக இருந்தாலும் அதை உலக மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று மார்க்கத்தை பரப்புகின்ற பொறுப்பை எந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு கொடுத்தார்களோ அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து எந்த தோழர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ கைரும் மக்களிலே சிறந்தவர்கள் என் சமுதாயத்தினர், என் தலைமுறையினர். எந்த தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், எனது தோழர்கள் இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று சொன்னார்களோ அந்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களில் அல்லாஹு தஆலா அல் குலஃபாவுர் ராஷிதூன் அல் மஹ்தியூன் நேர்வழி பெற்ற நேர்வழியிலேயே நடத்தப்பட்ட அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் மட்டுமல்ல நேர்வழியிலேயே அவர்கள் நடத்தப்பட்டார்கள் அல்லாஹ்வின் அருளால். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அந்த நபித்தோழர்களை மனைவிலிருந்து பாதுகாத்தான், அந்த நபித்தோழர்களை வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான், அந்த நபித்தோழர்களை அனாச்சாரங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான், அந்த நபித்தோழர்களை அல்லாஹு தஆலா மார்க்கத்திலே குதக்கங்கள் செய்வது, மார்க்கத்திலே குளறுபடிகள் செய்வது, அல்லாஹுவின் வேதத்தை திரிப்பது, அல்லாஹுவின் வேதத்தை புரட்டுவது, நபியின் சுன்னாவிற்கு மாறு செய்வது போன்ற அத்தனை வழிகேடுகளில் இருந்தும் கண்ணியத்திற்குரியவர்களே நபித்தோழர்களே அந்த சஹாபா பெருமக்களை அல்லாஹ் பாதுகாத்தார். அந்த குலஃபாக்கள் அந்த கலீஃபாக்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் அல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அல் கனி ரழியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபாக்கள் யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக ஆக்கினார்களோ அலைக்கும் பிசுன்னதி அலைக்கும் பிசுன்னதி وَسُنَّةِ الْخُلَفَاءِ الرَّاشِدِينَ الْمَهْدِيِّينَ عَضُّوا عَلَيْهَا بِالنَّوَازِلِ எனது சுன்னத்தை பற்றி பிடியுங்கள், நான் உங்களுக்கு காட்டிய வழிமுறையை பற்றி பிடியுங்கள், பிறகு எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இல்லையா, நிச்சயமாக இருக்கிறார்கள். وَسُنَّةِ الْخُلَفَاءِ الرَّاشِدِينَ الْمَهْدِيِّينَ நேர்வழி பெற்ற நல்லறிவு பெற்ற அர்ராஷித் என்று சொன்னால் அறிவிலே தெளிவு பெற்றவர், சிந்தனையிலே தெளிவு பெற்றவர், அவர் யோசிப்பதிலே அவர் தெளிவு பெற்றவர். கோணலாக யோசிக்க மாட்டார், சீர்கேடாக சிந்திக்க மாட்டார், அசிங்கமாக பேச மாட்டார், அநாகரீகமாக நடந்து கொள்ள மாட்டார். அவரைத்தான் ராஷித் ரஷீத் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு அந்த சான்றை தருகிறார்கள். யார் சான்றுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே கல்வி படித்த அந்த தோழர்களுக்கு நபி அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கின்றார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இமாமுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த கலீஃபாக்களுக்கு கொடுத்த சான்று அர்ராஷி அல் மஹ்தி. அவர்கள் நேர்வழியில் நடத்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு இந்த மார்க்கத்திலே பாதுகாக்கப்பட்டவர்கள், இந்த மார்க்கத்தை வாழ்க்கையிலே பாதுகாத்தவர்கள், இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். இது நம்மிலே வேண்டுமானால் மார்க்கத்தை தனது வாழ்க்கையிலே பாதுகாத்தவர் இருக்கலாம் ஒரு சில விஷயங்களிலே அல்லது பெரும்பாலான விஷயங்களிலே, ஆனால் மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தனது உயிரை கொடுத்தவர் நம்மிலே எத்தனை பேர், தனது மனைவியை விதவையாக்கியவர் எத்தனை பேர், தனது பிள்ளைகளை அனாதிகளாக்கியவர் எத்தனை பேர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி என்றால் தானும் மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனது உயிரை கொடுத்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்களும் கிராமத்து அரபிகளும் சுய உலக ஆதாயத்துக்காக மார்க்கத்துக்குள் புகுந்து இஸ்லாமிற்குள் நுழைந்து ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு, ஆஹா, இந்த தன்னை ரசூல் என்று சொன்னவர் பல பல அற்புதங்களை எல்லாம் காட்டிய இந்த மனிதரை இறந்து விட்டாரே, இனி இந்த மார்க்கத்திற்கு என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்பதாக அந்த தோழர்கள் அந்த கிராமத்தை சுற்றி உள்ள மக்கள் தடுமாறி ஒரு கூட்டம் மார்க்கத்தை விட்டு விலக பார்த்தார்கள், ஒரு கூட்டம் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள், ஒரு கூட்டம் எமனிலே முசைலமாவோடு சேர்ந்து கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் அபூபக்கருடைய அந்த கூற்று ரழியல்லாஹு அன்ஹு நபித்தோழர்களை சஹாபாக்களை சொல்லும் பொழுது மனம் நிறைந்த ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த தோழரை பொருந்து கொள்வாயாக என்று சொல்லும் போது பக்கத்திலிருந்து ஒரு வானவர் சொல்கிறார், யா அல்லாஹ் இவரையும் நீ பொருந்து கொள்வாயாக, யா அல்லாஹ் நீ இவரையும் பொருந்து கொள்வாயாக என்று சொல்வார். அல்லாஹ் நாம் அந்த சஹாபாக்களை நேசித்து அவர்களுக்கு துவா செய்யும் போது நாளை வறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களிலே அவன் விரும்பியவர்களுக்கு நம்மை கொடுத்து விடுவான், இவருக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள். அந்த கூட்டத்தார்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்து வைப்பார். சகோதரர்களே, சஹாபாக்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த கூற்றை பாருங்கள், நான் உயிராக இருக்கும் போது அன்பு சகோதரிகளே, பிள்ளைகளை வளர்ப்பதென்றால் இப்படி வளர்க்க வேண்டும். ஈமானிய வீரத்தோடு அல்லாஹ்வுடைய தீனின் அந்த தேட்டத்தோடு அந்த கம்பீரத்தோடு அல்லாஹ் ரப் அவனுடைய தீன் என்று வந்துவிட்டால் இந்த முஸ்லிமை எதிர்ப்பதற்கு உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. ஒரு முஸ்லிம் ஈமானோடு அல்லாஹ்வோடு லா இலாஹா இல்லல்லாஹ்வோடு எழுந்து நின்றுவிட்டால் அவனுக்கு முன்னால் உலகத்தின் அத்தனை சக்திகளும் சரணடைந்தே ஆக வேண்டும். இந்த முஸ்லிம் எந்த சக்திக்கும் சரணடைய மாட்டார் லா இலாஹா இல்லல்லாஹ் அவனோடு இருக்கும் போது. அல்லாஹ் அவனோடு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவன் எழும்போது அபூபக்கர் சொன்னார், நான் உயிராக இருக்கும் போது இந்த மார்க்கத்திற்கு ஒரு இழப்பு ஏற்படுமா? நான் உயிராக இருக்கும் போது இந்த மார்க்கத்திற்கு ஒரு இழப்பு ஏற்படுமா? முடியவே முடியாது. எண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நமது தீன். இந்த தீன் எந்த தீனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக்கி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் காதமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலிருந்து கைப்பற்றினாரோ, அரஃபா மைதானத்திலே இந்த வார்த்தையை சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, மார்க்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேனா, அலா ஹல் பல்லவ்து, அலா ஹல் பல்லவ்து, நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள் நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லவில்லை என்றால் வேறு யார் எடுத்து சொல்லி இருக்க முடியும்? அந்த தோழர்களிடத்திலே கேட்கிறார்கள், சகோதரிகளே, என் தோழர்களே, இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேனா? அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்து விட்டேனா? இந்த மார்க்கத்தின் விளக்கத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். கூற்றி பாருங்கள், யா ரசூலல்லாஹ், நாம் கத் பல்லக்த ரிஸாலா வஅதைத அமானா வநஸஹத அல்உம்மா வஜாஹத்த ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாத். அல்லாஹ்வின் தூதரே, இந்த மார்க்கத்தை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீர்கள், உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை நீங்கள் எங்களிடத்திலே சேர்ப்பித்தீர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே சத்தியமாக எப்படி போராட வேண்டுமோ அப்படி நீங்கள் போராடி எங்களை வழிநடத்தினீர்கள் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள், பிறகு மக்களை நோக்கி சுட்டி காட்டுகிறார்கள், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹுவே இவர்களின் இந்த கூற்றுக்கு நீ சாட்சியாக இரு, அல்லாஹுவே இவர்களின் இந்த கூற்றுக்கு நீ சாட்சியாக இரு, அல்லாஹுவே இவர்களின் இந்த கூற்றுக்கு நீ சாட்சியாக இரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சூரா அல் மாஇதா ஐந்தாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். சூரா அல் மாஇதா மூன்றாவது வசனம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. முஸ்லிம்களே குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள், அன்றாட வாழ்க்கையிலே குர்ஆனை படியுங்கள், புரட்டுங்கள், அதை சிந்தியுங்கள், அதன் அத்தியாயங்களை மனனம் செய்யுங்கள், உணருங்கள், அதன் வசனங்களோடு வாழ்க்கையை வாழுங்கள், சுவைத்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம் உங்களுக்கு நான் உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன். அல்லாஹுவின் தீனாகிய இந்த இஸ்லாமை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே அல்யௌம அக்மல்துலக்கும் தீனி என்று சொல்லவில்லை. புரிகிறதா? அல்யௌம அக்மல்துலக்கும் தீனி, என் மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தினேன் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறான்? எப்படி சொல்கிறார்? அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தினேன். அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்துமந்து அனைத்தும் நேரத்தி. இப்ப சொல்கிறார், என் அருளை உங்கள் மீது முழுமைப்படுத்தினேன். உறவை துலக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக, சமயமாக, வழிபாடாக, கொள்கையாக, நெறியாக நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்து கொண்டேன். ஏன் அல்லாஹு தஆலா அவருடைய தீனாகி அந்த தீனுல் இஸ்லாமை நம்மை பார்த்து சொல்கிறான் உங்கள் தீனை என்று? இந்த இடத்திலே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறான், நம்மிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறான். முஸ்லிமே, இனி உலகம் உலகம் என்று வாழாதே, மார்க்கம் மார்க்கம் என்று வாழ், தீனி 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 என்று வாழ், துன்யா 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 என்று வாழாதே. என் வீடு, என் சுகம், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை என்று வாழாதே. இனி நீ வாழ்வதாக இருந்தால், இனி நீ வாழ்வதாக இருந்தால், உனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால், நபியின் அந்த சிபாரிசு வேண்டும் என்றால், அழியக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டு மரணித்து நீ மறுமையிலே நிரந்தர சொந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், இனி தீன் என்று வாழ், தீனுக்காக வாழ். எப்படி வாழ்? தீன் மார்க்கம் என்று வாழ். எதற்காக? தீனுக்காக வாழ். குல் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் வாழ்வு சாவு மரணம், எனது தொழுகை, எனக்கு எனது வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான், இனி இது உங்கள் மார்க்கமாக ஆகிவிட்டது, இந்த மார்க்கம் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. எதன் மூலம் மார்க்கம் கொடுக்கப்பட்டது? எதன் மூலம் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வின் வேதத்தின் மூலமாக இந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டது. யாரின் மூலமாக கொடுக்கப்பட்டது? தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. வேதம் அவர்கள் மீது இறக்கப்பட்டு, அந்த வேதம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு, அவர்கள் அந்த வேதத்தை மக்களுக்கு ஓதி காண்பித்து, அந்த வேதத்தின் விளக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். இன்று ஒரு சில கூட்டம் வருகிறார்கள். சகோதர சகோதரிகளே, உஷாராக இருங்கள், கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்தார்களுக்கு சொல்லி வளருங்கள். ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பரவி கொண்டிருக்கிறது. குர்ஆன் போதும், எங்களுக்கு நபி வழி தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை, குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது, குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்வதற்கு சுண்ணா தேவை, நபி வழி தேவை. குர்ஆனிலே எதுவும் இல்லை என்று யாரும் மறுக்கவில்லை. குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்கு, குர்ஆனை அல்லாஹ் எப்படி புரிய வேண்டும் என்று விரும்பினானோ அப்படி புரிவதற்கு ஹதீஸ் தேவை. ஹதீஸிலிருந்து குர்ஆனை பிரித்து பார்ப்பவன் அவன் குர்ஆனை பின்பற்றியவன் அல்ல, அவன் குர்ஆனை மறுத்த காஃபிராகுவான். யார் ஹதீஸை மறுக்கிறார்களோ அல்லது மார்க்க சட்டங்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை என்று நிராகரிக்கிறார்களோ, முதலிலே குர்ஆன், அதற்கு பிறகுதான் ஹதீஸை பார்ப்போம், குர்ஆனுக்கு ஒத்து வந்தால் ஹதீஸை ஏற்போம் என்று யார் சொன்னாலும் சரி அப்படியும் சிலர் சொல்கிறார்கள். மார்க்க போர்வையிலே நாங்கள் தான் உண்மையான இஸ்லாமியர்கள், நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை அப்படியே அச்சு பிறழாமல் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஹதீஸிலே முரண்பாடுகளை அவர்கள் தேடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றிலே சஹீஹான ஆதாரமிக்க எதை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், பின்னால் வந்த சாலிஹீன்கள், அய்மாக்கள், இமாம்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, எது ஹதீஸ் என்று முடிவு செய்யப்பட்டதோ அதிலே அவர்கள் தங்களது குறுகிய அறிவை கொண்டு முரண்பாடுகளை தேடி நிராகரிக்கிறார்கள். சகோதரர்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு தஆலா இந்த தீனை இப்போது நம்முடைய தீனாக, முஸ்லிம்களாகிய நம்முடைய தீனாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்க வேண்டும்? எப்படி இந்த தீன் இறக்கப்பட்ட போது, எப்படி இந்த தீனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்களோ சஹாபாக்களுக்கு, அதுதான் தீன். நபி அவர்கள் உயிராக இருக்கும் போது தங்களது தோழர்களுக்கு எதை குர்ஆனிலிருந்து கற்பித்தார்களோ, எதை தங்களது ஹதீஸுகளின் வாயிலாக கற்பித்தார்களோ அதுதான் தீன் சகோதரர்களே, அதுதான் மார்க்கம், அதுதான் பின்பற்றப்பட வேண்டியது. இப்போது புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அனாச்சாரம் என்றால் எது தெரியுமா? அனாச்சாரம் என்றால் எது தெரியுமா? இந்த தீனில் இல்லாத எல்லாம் அனாச்சாரம். இந்த மார்க்கத்தில் எது இல்லையோ அது அனாச்சாரம், இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாதவை அனாச்சாரம். மார்க்கம் என்று எடுத்துக் கொள்ளும் போது இந்த மார்க்கம் முதலிலே நம்முடைய நம்பிக்கையை சீர் செய்வதற்காக அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹு தஆலா நமக்கு தீனை அல்லாஹ் கொடுத்து நமது நம்பிக்கையை சீர்படுத்தினார். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சீராகவில்லை என்றால் அந்த மனிதனுடைய வழிபாடு சீராகாது. புரிந்து கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சீராகவில்லை என்றால் அவருடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல் வியாபார வாழ்க்கை தொழில் வாழ்க்கை சீராகாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை, கோட்பாடு, கொள்கை சீராகவில்லை என்றால் அவருடைய குடும்ப சமூக வாழ்க்கை சீராகாது. ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியிலே இருக்கின்ற, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியிலே இருக்கின்ற எத்தனையோ பேர், அவர்கள் நல்ல சீர்திருத்தவாதிகளாக இருந்தாலும், நல்ல சிந்தனைகளை அவ்வப்போது எழுதுபவர்களாக பேசுபவர்களாக இருந்தாலும், இறை நம்பிக்கை, ஈமானிய கொள்கை என்ற அந்த பரிசுத்தமான நெறி அவர்களிடத்தில் இல்லாத காரணத்தால் முரண்பாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நமது நஃப்சு என்று ஒன்று இருக்கிறது, தீய எண்ணம் என்று ஒன்று இருக்கிறது, அது மனிதனோடு ஒட்டி பிறந்து அவனை தீமைகளின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கும், இச்சைகளின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கும், சுய லாபத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கும், சுய நலனின் பக்கம் அவனை திருப்பிக் கொண்டே இருக்கும். எனவேதான் அவர்கள் சில நேரங்களிலே சரியாக எழுதினாலும் பல நேரங்களிலே சறுக்கி கீழே விடுவார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த தீனை கொடுத்து, இந்த இஸ்லாமை கொடுத்து நமது கொள்கையை சரி செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகப்பெரிய சீர்திருத்தம் என்ன? கொள்கை சீர்திருத்தம். என்ன சீர்திருத்தம்? கொள்கை சீர்திருத்தம். கொள்கை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதனால்தான் அந்த அரபுகளை சீர்திருத்த முடிந்தது. இந்த உலகத்திலே பல கல்லூரிகளை, பல பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்து, எத்தனையோ சங்கங்களை, அறக்கட்டளைகளை தோற்றுவித்து, எத்தனையோ நிறுவனங்களை தோற்றுவித்து, எத்தனையோ அமைப்புகளை தோற்றுவித்து, எத்தனையோ சட்டங்களை தோற்றுவித்து, உலகத்திலே ஒரு சின்ன சீர்திருத்தத்தை கூட உலகளாவிய அளவிலே முழுமையாக இல்லை, ஒரு பாதி அளவுக்கு கூட கொண்டு வர முடியவில்லையே. ஏன் என தெரியுமா? அவர்கள் மனிதனின் கொள்கையை சீர்திருத்தவில்லை. இஸ்லாம் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள், இஸ்லாம் அல்லாஹ்வின் தீனை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தீனிலே ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி காலை உள்ளே வைத்து விட்டால், இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுல்லாஹ் என்று கூறி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியத்தை கூறி மார்க்கத்திற்குள் அவன் நுழைந்து விட்டால், அடுத்த கணமே அவன் மதுவை தூக்கி எறிந்து விடுகிறான். அவன் மதுவின் அடிமையாக இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் மது அவருக்கு வெறுப்பாக மாறிவிடுகிறது. சொல்வதற்கு முன்னால் வரை மது இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இப்போது உலகத்திலே குடிவாரங்களிலே ஒரு வெறுப்பான மானம் இருக்கும் என்றால் மதுவாக மாறிவிடுகிறது. அவருடைய நடத்தையிலே ஒழுங்கினம் இருந்தது. அல்லாஹ்வின் இந்த ஷஹாதத்தை சொல்லியதற்கு பிறகு அந்நிய பெண்களை பார்ப்பதே பாவம் என்று பார்வையை தாக்கிக் கொள்ளக்கூடிய ஈமானிய உணர்வு வருகிறது. இறை வழிபாடு கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் ஐந்து நேர தொழுகைக்கு அதான் அல்லாஹ்வின் அழைப்பாளர் அழைப்பதற்கு முன்பே மஸ்ஜிதிலே வந்து தொழுவதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யார் மாற்றியது இவரை? எது மாற்றியது இவரை? சகோதரர்களை யோசித்து பாருங்கள், கொள்கை மாற்றியது. அவருடைய லாயிலாக என்னெல்லாம் இந்த அந்த ஈமான் அவரை மாற்றியது, அவரை அப்படியே புரட்டி போட்டது. அப்ப இதிலிருந்து நீங்கள் புரியலாம், எத்தனையோ முஸ்லிம்கள் குடிக்கிறார்களே, தவறான வழியில் இருக்கிறார்களே, வட்டி வாங்குகிறார்களே, அனாச்சாரம் செய்கிறார்களே, பல மோசடியான காரியங்களை செய்கிறார்களே என்றால் அவர்களுடைய கொள்கை சரியாக இல்லை. அவருடைய லாயிலாக இல்லல்லாம் சரியாகவில்லை, லாயிலாக இல்லல்லாமே அவர் சரியாக நம்பவில்லை, சரியாக உள்ளத்திலே இறக்கவில்லை. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, கொள்கை சரியாக வேண்டும், ஈமான் சரியாக வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஈமான், மலக்குகளின் மீது ஈமான், வேதங்களின் மீது ஈமான், தூதர்களின் மீது ஈமான், மறுமை நாளின் மீது ஈமான், அல்லாஹ் ஏற்படுத்திய விதியின் மீது ஈமான், நம்பிக்கை, இந்த ஆறு நம்பிக்கைகள் ஒரு மனிதனுக்கு சரியாக வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த ஈமானில் தான் பின்னால் வந்த காலங்களிலே மக்கள் பல அநாச்சாரங்களை ஏற்படுத்தினார்கள். அனாச்சாரம் என்ற வார்த்தை சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும், செயல் வடிவான சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாத சகோதரர்களே, அனாச்சாரம் என்பது கொள்கையிலே ஏற்பட்ட அனாச்சாரம், மிகப்பெரிய அனாச்சாரம். முஸ்லிம்கள் இன்று சீர்கட்டு சீரழிகிறார்களே பல இடங்களிலே. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களின் கொள்கையிலே ஏற்பட்ட அனாச்சாரம், அவர்களின் கொள்கையிலே ஏற்பட்ட சீரழிவு சகோதரர்கள். அப்போ ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையில் ஏற்பட்ட சீரழிவுகள் என்ன என்பதை அப்படியே கொஞ்சமாக பார்த்து சொல்லு. ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனிடத்தில் சிபாரசு செய்வதற்கு யாரும் தேவையில்லை, அவன் அடியார்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், தனது கருணையிலிருந்து அடியார்களை அவன் நிராசையாக்கவில்லை, பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவனது பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ்விடத்திலே நெருங்கிவிட்ட ஒரு அடியானை அல்லாஹ் நிராசையாக்குவது கிடையாது, விரட்டுவது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கும் தனது அடியார்களுக்கும் இடையிலே ஒரு பரிந்துரையாளரை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவிலும் பகலிலும் தனது கையை விரித்து வைத்திருக்கிறான். தவறு செய்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னிடத்தில் வாருங்கள், நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று. எப்படிப்பட்ட ஒரு கருணையை அல்லாஹ் தனக்கு உரித்தாக்கி வைத்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு முஸ்லிம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று. இப்போது பாருங்கள், கொள்கையிலே ஏற்பட்ட அனாச்சாரம் என்ன? அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் என்றால் நல்லடியார்களுடைய துணை இல்லாமல் நெருங்க முடியாது, நல்லடியார்களுடைய அந்த பரிந்துரை இல்லாமல் அல்லாஹுவை நாம் நெருங்க முடியாது. நாம் எல்லாம் பாவிகள், சிந்தனையிலே ஏற்படுகிற ஈமானிய கொள்கையிலே ஏற்படுகிற மிகப்பெரிய அனாச்சாரம். இந்த அனாச்சாரம் இருக்கிறது விபச்சாரத்தை விட, வட்டியை விட, மதுவை விட பயங்கரமான அனாச்சாரம். காரணம் என்ன? வட்டி வாங்கக்கூடியவன் கூட, மது குடிப்பவன் கூட அவன் தௌபா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவன் அதை தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு தவறு என்று தெரிந்தே செய்கிறான். அவன் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கொள்கையிலே அனாச்சாரத்தை ஏற்படுத்தி, சீர்கேட்டை ஏற்படுத்தி அவன் செய்யும் போது அவன் இதை சரி என்று சரி என்ற மனப்பக்குவத்திற்கு வந்து, இப்படித்தான் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சொல்லாதவன் ஏற்படுத்திக் கொண்டு அவன் செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வேதத்திலே எப்படி சொல்கிறான்? 39வது அத்தியாயத்தின் 53வது வசனத்திலே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வரப்பு மீறி பாவம் செய்து கொண்ட என் அடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய கருணையை பாருங்கள். பாவம் செய்து கொண்டவர்களை கூட என் அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார். நாம் அல்லாஹுடைய அடிமையாக ஆகவில்லை என்றால் வேறு யாருக்கு அடிமையாக ஆகுவது? படைத்தவன் அவன், உணவளிப்பவன் அவன். நாம் தவறு செய்து விட்டாலும் அவனை செய்கிறது யார் நமக்கு இருக்கிறார்? நமது பாவங்களை மன்னிப்பதற்கு பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை செய்கிறது யார் இருக்கிறார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வரப்பு மீறி பாவம் செய்தேன் அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். நீ என்ன தவறை செய்திருக்காய்? உன்னை மன்னிப்பதற்கு உனது ரப்பு இருக்கிறார். தவறிலிருந்து திரும்பி வந்துவிடு, தவறிலிருந்து வருந்தி வந்துவிடு, இனி தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு வந்துவிடு. உனது ரப்பு உன்னை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தவறு செய்தேன் என்று வருந்தி வா, இனி தவறு செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு வா, உனது ரப்பிடத்திலே மன்னிப்பு கேட்டு வா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட மன்னிப்பு? சாதாரணமான மன்னிப்பு அல்ல, உனது பாவங்களையே உனக்கு நன்மையாக ஆக்கி தருகிறார். அப்படிப்பட்ட மன்னிப்பை உனக்கு வழங்க தயாராக இருக்கிறார். ஆகவே அல்லாஹ் இதற்கு பெயர் மகா பாவ மன்னிப்பாளன், அளவிலாமல் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். நீங்கள் எதை செய்தாலும் அவன் உங்களுக்கு மன்னித்து விடுவான். நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பாருங்கள். ஹதீஸ் குதுசியிலே, எப்ன ஆதம் லவ் அதைதனி பிகுராபி லம்மி கதாயா ثم لقيتني لا تشرك بي لغفرت لك فلا أبالي. ஆதமுடைய மகனே, ஆதமுடைய மகனே, நீ பூமி நிரம்ப பாவங்களை செய்து விட்டாலும் நீ இணை வைக்காத நிலையிலே இடத்திலே வந்தால் உனது பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன். என்னை கேட்பதற்கு யாருமே கிடையாது. நான் எனக்கு எந்த பொருத்துமே கிடையாது. எம்னாதம் லவ் பலகத்து துனூபு கனானத்தமா சும்மத்தன் பர்த்தனி லகபர் துலக்க சலா உபாலி. ஆதமின் மகனே, உனது பாவம் வானத்தின் முழுத்தை தொட்டு விட்டாலும், ஐயா அல்லாஹ், உனது பாவம் வானத்தின் முகத்தை தொட்டாலும் பிறகு நீ என்னிடத்திலே, யா அல்லாஹ், என் இறைவா, என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை நீ கூறிவிட்டார். ஒரே ஒரு வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் வஅதுப் இலைஹி. சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் வஅதுப் இலைஹி. மகத்தான அந்த அல்லாஹ் இடத்திலே என் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவன் பக்கம் திரும்புகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல், உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன். என்னை யாரும் கேட்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை யார் கேட்பது? அவனை விட பெரிய ஒரு அரசன் இருக்கிறான். அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன். அல் அஸீஸ், அல் ஜப்பார், அல் முதக்கப்பிர், அல் முதஆல், அல் காலிக், அல் பாரி. அடக்கி ஆளக்கூடியவன், பெருமைக்குரியவன், எல்லோருக்கும் மேலே உயர்வானவன். அவனுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஊட்டி சஹாபாக்களை வளர்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் தவறு செய்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். நபிமார்களின் வரலாறுகள் அப்படித்தான் அவர்களுக்கு பாடங்களாக அமைந்திருந்தன. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்கள் இறைவனை, எங்களை படைத்தவனே, தவறு செய்து நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களை மன்னித்துவிடு, நீ மன்னிக்கவில்லை என்றால், கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் நம்பினார்கள். பின்னால் வந்தவர்கள் இந்த மார்க்கத்திற்குள் தவறான நம்பிக்கையை போதித்தார்கள். அனாச்சாரத்தை, மிகப்பெரிய அனாச்சாரத்தை, இட்டு கட்டப்பட்ட செய்திகளிலே மிகப்பெரிய இட்டு கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு வந்தார்கள். மனிதர்களுடைய பரிந்துரை இல்லாமல் அல்லாஹ்வை அணுக முடியாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பெயரிலே பொய்யான ஹதீஸை இட்டு கட்டினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசின் மேலே பார்த்தார்களாம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததாம். முகம்மதின் பொருட்டால் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினார்களாம். அல்லாஹ் கேட்டானா, முகம்மது என்றால் யார் என்று உனக்கு தெரியும்? சொன்னார்களாம், அர்ஷித் மேலே நான் பார்த்தேன் என்று. அப்போது அல்லாஹ் கூறினானா, நான் முகம்மதை படைக்கவில்லை என்றால் இந்த பூமியையே படைத்திருக்க மாட்டேன் என்று. அப்படி கேட்டதால் தான் அல்லாஹ் ஆதம் நபியை மன்னித்தான் என்ற செய்தியை இட்டுக்கட்டி தங்களுடைய அந்த தனி மனித வழிபாட்டுக்கு தக்தீசுல் அஷ்ஹாஸ் என்று சொல்வார்கள், மனிதர்களை பரிசுத்தவான்களாக புனிதர்களாக ஆக்கி அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து மனிதர்களின் வழிபாட்டின் பக்கம் திருப்புவது. அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து மனிதர்களின் வழிபாட்டின் பக்கம் திருப்புவது, அல்லாஹ்வை பரிசுத்தமாக்குவதிலிருந்து திருப்பி மனிதர்களை பரிசுத்தமாக்குவதின் பக்கம் திருப்புவது. கண்ணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு கொள்கை அனாச்சாரம் இருக்கிறது என்றால் அது ஷிர்க், இணை வைத்தல். அந்த இணை வைத்தலுடைய ஒட்டுமொத்த வழிகளும் கவனித்து கேளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு மிக ஆழமாக சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிய வைக்க வேண்டும். ஷிர்க், இணை வைக்க வேண்டிய இந்த அனாச்சாரம் நமது சமுதாயம், குறிப்பாக பெண்களுக்கு அழுத்திச் சொல்கிறேன், இன்று மிகப்பெரிய அளவிலே இந்த சமுதாயத்திலே சிறுக்கிலே விழுந்து கிடக்கின்றவர்கள், இணை வைத்து வேண்டும் மகா பயங்கர அந்த அனாச்சாரத்திலே விழுந்து கிடக்கின்றவர்கள் யார் தெரியுமா? நமது சகோதரிகள் தான். பின்னால் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன், அப்போது புரியும். இந்த சிறுக்கு என்ற இந்த அனாச்சாரம் இருக்கிறது, ஒட்டுமொத்த வழிகேட்டுடைய உருவமே இந்த சிறுக்கு என்ற அனாச்சாரம் தான். அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதிலே ஒரு மனிதன் சென்று விட்டால் இனி எந்த சக்தியாலும் அவனை சீர்திருத்த முடியாது. அந்த ஷிர்கிலிருந்து அவன் வெளியேறினாலே தவிர, ஷிர்க் எங்கிருந்து வருகிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம் சொன்னா, பல காலமா நாங்கள்லாம் பிறப்பு முஸ்லிம்களா இருக்கிறோம். எப்படி? பாட்டனுடைய பாட்டன் இப்படி தலைமுறையா நாங்கெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம், நாங்க எப்படிங்க சிந்து செஞ்சிருவோம்? ஒரு பொதுவான எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே அந்த ஒரு மிதப்பில் தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவறான எண்ணங்களிலிருந்தும் தவறான கொடுமைகளிலும் நம்மை பாதுகாப்பானா? ஒன்றை இங்கே கேட்டு பாருங்கள் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். காபத்துல்லாஹுவை, அல்லாஹுவின் அந்த வீட்டை புதுப்பித்து எழுப்பியவர்கள் யார்? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம். இஸ்மாயில் நபியை அங்க பொறுப்பாக விட்டுவிட்டு செல்கிறார்கள். சரியா? அவர்களின் மகன் என்று தலைமுறை தலைமுறையாக இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்திலே காபாவை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது காபத்துல்லாவிலே அல்லாஹுடைய வழிபாடு நடந்து கொண்டிருந்ததா, ரப்புடைய வழிபாடு நடந்து கொண்டிருந்ததா? ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லாஹ் சொல்கிறார். குறைசிகளே வெட்கமாக இல்லை உங்களுக்கு. மக்கள் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்க வியாபார பயணத்தினால் உங்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறாரே. அவலம் ஹரமன் இந்த பாதுகாப்பான காபாவை மக்காவை உங்களுக்கு அல்லாஹ் சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறானே, அந்த ரப்புடைய வீட்டை அல்லவா நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். எதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த குறைசிகள்? 300 மேற்பட்ட சிலைகளை காபத்துல்லாவிலே வைத்து இந்த சிலைகளை வணங்கினால் போதும், இந்த சிலைகள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசி எங்களை எல்லாம் அல்லாஹ்வின் சொந்தக்காரர்களாக மாற்றிவிடும் என்று நம்பியிருந்தார்களே. சொல்வது புரிகிறதா? இங்கிருந்து வந்தது சிலை இந்தியாவில இருந்து கொண்டு போய் வச்சாங்களா? இந்தியாவில உள்ள பாபரி மசூதியில வேணா யாராவது நாட்டில் கொண்டு போய் வச்சிருந்திருக்கான்? காபத்துல்லாவிலே கொண்டு போய் சிலை வைத்தார்களே, இந்தியாவில் இருந்து சென்றா வைத்தார்கள். யார் வைத்தது? அதே அந்த குறைசிகள் தான் அங்கே சிலைகளை உருவாக்கினார்கள். எப்படி உருவாக்கினார்கள்? தங்களிலே இறந்துவிட்ட நல்லவர்களின் உருவங்களை வரைந்து அவற்றை சிலைகளாக செதுக்கி இவர்களை புனிதப்படுத்தி இவர்களை திருப்திப்படுத்தினால் போதும் அல்லாஹ் திருப்தி கொண்டு விடுவான். இவர்களின் வசீலா இல்லாமல், இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் அல்லாஹ் நோய் நாம் நெருங்க முடியாது. நாமெல்லாம் பாவிகள், அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்பது? பாவிகள் அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியுமா என்ற எண்ணத்தை இபிலீஸ் அவர்களுக்கு போட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிர்க் மிகப்பெரிய பாவம். அந்த ஷிர்க்குடைய மிகப்பெரிய வழியே இதுதான். மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அதிருப்தியை ஏற்படுத்துவான், அவநம்பிக்கையை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வை புனிதப்படுத்துவதிலிருந்து மனிதர்களை புனிதப்படுத்துவதின் பக்கம் திருப்புவான். தங்களுடைய பண்டிதர்களை, தங்களின் குருமார்களை, தங்களின் வழிகாட்டிகளை, தங்களில் உள்ள நல்லவர்களை புனிதப்படுத்துவான். இவர்களை புனிதப்படுத்துவது, இவர்களின் மூலமாக நாம் அல்லாஹ்வை அடையலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சாலிஹீன், நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களோடு நட்பு வையுங்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தீன் சொல்லுகிறது. வித்தியாசம். அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்லுகிறது? அவுலியாக்களை, நல்லவர்களை, சாலிஹீன்களை மதிக்காதீர்கள், அவர்களுக்கு அவமரியாதை செய்யுங்கள், அவர்களை பொருட்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தீன் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்கிறது? சாலிஹீன்களை, அவுலியாக்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு வையுங்கள், அவர்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்களை நீங்கள் புனிதமாக்காதீர்கள், அவர்களுக்கு வழிபாடுகளை செய்து விடாதீர்கள். அவர்களை அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையிலே தரகர்களாக, பரிந்துரையாளர்களாக ஆக்கிவிடாதீர்கள். அப்படி ஒரு உரிமையை, தகுதியை அல்லாஹ் அவரது படைப்பில் யாருக்கும் கொடுக்கவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பாருங்கள், இந்த நம்பிக்கையானது நமது சமுதாயத்தின் பெரும்பாலானவர்களை சிறுக்கின்ற மகா ஒரு அனாச்சாரத்திலே தள்ளி இருப்பதை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள்? கபர்களுடைய ஜியாரத்துக்கு சென்றார்கள். என்ன எண்ணத்திலே சென்றார்கள்? நல்லோர்கள் அடங்கியிருக்கிறார்கள், அங்கே சென்று நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அவர்களின் பொருட்டால் துவா கபூலாகும் என்று நம்பி ஆரம்பத்திலே சென்றார்கள். சரியா? பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தார்கள்? இந்த சிறுக்கிலே அப்படியே படித்தரம் ஏறி ஏறி இந்த அந்த அவுலியாக்களிடத்திலேயே கேட்க ஆரம்பித்தார்கள். முதலில் எப்படி கேட்டார்கள்? இவர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் கொடு என்று. இன்னும் சைத்தான் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம், அதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை, இவர்களையே கேட்க சொல்லிவிடலாம், நீங்க கேட்டு அல்லாஹ்விடத்தில் கொடுங்க, நாங்க கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அஸ்தஃகுல்லாஹி, அல்லாஹ் எப்படி கொடுக்க மாட்டான்? காபிருக்கு அல்லாஹ் தண்ணி கொடுத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய முஸ்லிமுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கும் அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அவனை நீ ஏற்றினாலும் அவன் உனக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் என்னை ஏற்றுகிறான், மனிதன் என்னை திட்டுகிறார், மனிதன் எனக்கு நோவினை செய்கிறார், இருந்தும் நான் அவனுக்கு ஆசையத்தை சுகத்தை வாழ்வாதாரத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறார், எனக்கு குழந்தையே கிடையாது. காலத்தை ஏற்றுகிறான், நான் தான் காலத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்படி இருந்தும் மனிதனுக்கு நான் சுகமளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதம் நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், நூஹ் நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், இப்ராஹிம் நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், இஸ்மாயில் நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், இஸ்ஹாக் நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், மூசா நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், ஈசா நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், ஜக்கரியா நபி யாரிடத்திலே துவா கேட்டார்கள், தாவூத் சுலைமான் யூனுஸ் அந்த நபிமார்கள் எல்லாம் யாரிடத்திலே துவா கேட்டார்கள், சிரமத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பிடத்திலே கேட்டார்கள், யாரெல்லாம் எங்களை ரட்சித்துக் கொள் என்று கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே ரட்சிப்பை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே யாரையும் தனக்கு ஷுஃபா பரிந்துரையாக ஆக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஈமானை தவிர, நல்ல அமல்களை தவிர, நீங்கள் செய்த அமல்களை கூறி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எந்த மனிதனையும் முன்னிறுத்துவதற்கு அனுமதியே கிடையாது. நபித்தோழர்கள் சஹாபாக்கள் தங்களின் பிரார்த்தனைகளில் எந்த ஒரு பிரார்த்தனையிலாவது சஹீஹான ஹதீஸை எடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் அல்லாஹ் எங்களுக்கு கொடு என்று எங்கேயாவது துஆ செய்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். கேட்பது துஆ அல்ல, வழிபடுவது, நம்புவது, ஆதரவு. யாரை ஆதரவிக்க வேண்டும்? யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆகவே சஹாபாக்களிடத்திலே ஈமான் பரிசுத்தமாக இருந்தது, தீன் பரிசுத்தமாக இருந்தது. இந்த கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையிலே ஏற்பட்ட அனாச்சாரமானது முஸ்லிம்களை அப்படியே அவர்களின் ஒரு பெரும் பகுதியினரை திருப்பி அல்லாஹுடைய வழிபாடு செய்யக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ்விடத்தை அழிந்து பிரார்த்திக்க வேண்டிய முஸ்லிம்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டிய முஸ்லிம்கள் மக்பரா அல்லது தர்கா என்ற பெயரிலே தங்களுடைய முன்னோர்கள் இறந்துவிட்ட நல்லவர்கள் அடங்கி இருக்கின்ற அந்த அடக்கஸ்தலங்களை கட்டிடங்களாக மாற்றி, அந்த கபறுகளை கட்டி, அங்கே கோபுரங்களை கட்டி, அங்கே வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொண்டு அவர்கள் அந்த கபறுகளை சுஜூது செய்வதை பார்க்கிறீர்கள். ஒரு முஸ்லிம் முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்பவன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்ய முடியுமா? முடியுமா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று இங்கே சாட்சி சொல்கிறார். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய வீட்டை தவாஃபு செய்வதற்காக நம்மை அழைக்கிறார். வல்ய தவாஃபு பில் பைதில் அதீஸ். இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்கிறார், வாஸின் வாஸின் பின்னாஸ் பில் ஹஜ் யதுக ரிஜாலன் وعلى كل ضامر ياتينا من كل فج عميق ليشهدوا منافع لهم. இப்ராஹிம் நபியே, மக்களுக்கு ஹஜ்ஜுடைய அழைப்பை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ஜுக்காக வந்து எனது காபாவை தவாஃபு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் இன்று இந்த பாதையிலே உள்ளவர் நுழைந்து இந்த பாதையிலே தஹதீஸ், அல்லாஹ்விற்கு இடைத்தரகர்களை, சுஃபாக்களை, பரிந்துரைகளை ஏற்படுத்தி நல்லவர்களை மதிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டவர்கள் நல்லவர்களை புனிதர்களாக ஆக்கி, அல்லாஹ்வின் சிபாரிசாளர்களாக ஆக்கி, அல்லாஹ்வுடைய வக்கீல்களாக ஆக்கி அவர்களுடைய கபர்களை தவாஃப் செய்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மிகப்பெரிய அனாச்சாரம் இல்லை? அனாச்சாரத்திலே இதைவிட பெரிய அனாச்சாரம் எது? இந்த முஸ்லிம்களுடைய நல்லவர்களுடைய அடக்கத்தலங்கள், நல்லவர்கள் யார் தௌஹீதுக்காக வாழ்ந்தார்கள்? எந்த ஒரு நல்லவராவது நான் இறந்ததற்கு பிறகு எனது கபரை கோரியாக கட்டி அந்த கபருக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? அது நாகூரிலே அடங்கி இருக்கின்ற ஷாஹூர் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், அஜ்மீரிலே அடங்கி இருக்கின்ற ஹாஜா முஈனுதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், உலகத்திலே எந்த கோடியிலே அடங்கி இருக்கின்ற எந்த ஒரு சாலிஹான நல்ல மனிதராக இருக்கட்டும், எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? தங்களது மாணவர்களுக்கு சீடர்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எனது கபருக்கு வாருங்கள் என்று? முஸ்லிம்களை சென்று பாருங்கள், படிப்பினை பாருங்கள் என்று நடக்கிறது. குறிப்பாக சொன்னேன் அல்லவா, பெண்கள் கவனிக்க வேண்டும் என்று. இன்று நமது சமுதாயம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சீர்திருத்தத்தை திறக்கட்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் சிந்தனையை திறக்கட்டும், அறிவை திறக்கட்டும், குர்ஆனை சுன்னாவை புரியக்கூடிய நல்ல அறிவை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கட்டும். ஆமீன் சொல்லுங்கள் சகோதரர். அல்லாஹ்வுடைய மத்தியிலிருந்து பெண்களை தடுத்தார்கள், சொன்னார்கள் பெண்கள் மத்தியிலுக்கு வந்தால் அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் தொழட்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பெண்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து கல்வியை கற்றார்கள், கலீபாக்களிடமிருந்து அடுத்து கல்வியை கற்றார்கள், மஸ்ஜிதிலே வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நமது சமுதாயத்தில் பார்க்கிறோம், சமுதாய பெண்களை மஸ்ஜிதிலிருந்து தடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தொழுகை வழிபாட்டு தளத்திலிருந்து தடுத்தார்கள், அங்கு அவர்கள் கூடுவதிலிருந்து அங்கு பேசப்படக்கூடிய அறிவுரையிலிருந்து அவர்களை தடுத்தார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலிருந்து எப்போது தூரமாக்கினார்களோ, அதற்கு தடை போட்டார்களோ, அடுத்து பாருங்கள் ஷைத்தான் அவர்களை என்று திருப்பினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா எடுத்து செல்லும் போது பெண்கள் கூட செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள். எப்படி? தனது உறவுடைய தனது தந்தையாக இருந்தாலும் ஆண்களை எல்லாம் சுற்றுலாவிடம் கட்டாயிட்டார்கள். தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஜனாசாவிலே நீங்கள் செல்லுங்கள், அதை நீங்கள் முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். ஆனால் பெண்களை தனது சொந்த உறவாக இருந்தாலும், தந்தை கணவனாக இருந்தாலும் ஜனாசாவுக்கு பின்னால் கபருக்கு செல்லக்கூடாது என்று ரசூல் சுல்லாவிடம் பெண்களுக்கு தடை செய்தார்கள். செய்தார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மேலும் தடுத்தார்கள், கபர்களுக்கு தியானம் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் தவிப்பானாக என்று சொன்னார்கள். இன்று பாருங்கள் நமது சமுதாய பெண்களின் ஒட்டுமொத்த அவர்களுடைய குழுமும் இடமாக கபர்கள் தர்காக்கள் மாறிவிட்டன. அங்கே பாருங்கள் அத்தனை அங்கு வந்திருக்கக்கூடிய 70% மக்கள் யாரெல்லாம் பெண்கள் தான். இந்த கபர்களிலே அடக்கத்தலங்களிலே வழிபாடு செய்கிறவர்கள், அங்கே சுஜூது செய்கிறவர்கள், அங்கே நிவர்த்தி செய்கிறவர்கள், அங்கே தவாஃப் செய்பவர்கள் வியாழக்கிழமை இரவே அங்கு சென்று வெள்ளிக்கிழமை காலை வரை அல்லாஹ் அந்த கபரிலே சென்று ஏற்றி காத்திருக்கிறார்கள். நெஞ்சும் பதறவில்லை. எப்படிப்பட்ட மகா பயங்கரமான சிறு நேர்த்தி செய்கிறார்கள். இங்கே அந்த அவுலியாக்களின் பெயரால் நேர்த்தி செய்கிறார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டார்கள். கண்ணால் பார்த்து செய்திகளை சொல்கிறேன் சகோதரர்களே, பிறர் சொன்ன செய்திகளை கேட்டுவிட்டு சொல்லவில்லை. அந்த கபருக்கு மேலே அப்படியே படுத்துக் கொண்டு தேம்பி தேம்பி கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். சகோதரியே என்னமா இங்கே அழுகிறேன் கேட்டால், அவுலியாட்ட குழந்தை கேட்டு அழுகிறேன் சொன்னார். இந்நாளில் இன்னைக்கு காபத்துள்ளாவை சுற்றுவது போல அவர்கள் அந்த கபரை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கபரை மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய ஜெண்டாக்களை எல்லாம் சுற்றுகிறார்கள். அல்லாவிடத்திலே துவா கேட்டு அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு பதிலாக அந்த ஊசி அந்த விளக்கு இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து தடவி கொள்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கூட எடுத்து சாப்பிடுகிறார்கள். கேட்டால் இதில் தவா இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட வழிகேட்டை ஷைத்தான் கொண்டு வந்து விட்டான் பாருங்கள். கலாச்சார சூழ்நிலை பாருங்கள். முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள் இன்று அங்கே காலியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த கபரு வழிபாடுகள் மிகப்பெரிய அனாச்சார மனாச்சாரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் ஏனைய மக்கள் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடியவை. இது இன்று மக்களுக்கு மத்தியிலே இதுதான் மார்க்கம் என்ற அடிப்படையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அடுத்து பாருங்கள், இந்த ஷிர்க் என்ற கலாச்சாரத்திலிருந்து இத்தோடு அவர்கள் நிறுத்தினார்களா? அடுத்து கலாச்சாரம் பாருங்கள், எப்போது ஷிர்க் வந்து விட்டதோ அவ்வளவுதான், இந்த அறிவின் மீது திரையிடப்பட்டுவிடும். பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல புத்தியும் இருக்காது. என்ன செய்தார்கள்? சாலிஹின்கள், நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு தனது வாழ்க்கையை அல்லாஹ்வின் வணக்கத்திலேயே தொலைத்தவர்கள், அந்த நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபருக்கு முன்னால் இசை இசைத்துக் கொண்டு ஆபாச நடனங்களை அவர்கள் அங்கே நிகழ்த்திக் கொண்டு இதுதான் அந்த அவுலியாக்களை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். பார்த்திருக்கிறீர்களா? இந்தியாவிலே எங்கெல்லாம் உருஸ் என்று நடக்கிறதோ, எங்கெல்லாம் கந்தூரி திருவிழா என்று நடக்கிறதோ, அங்கு இசையும் நடனங்களும் இல்லாமல் அவை நிகழ்த்தப்படுவதே கிடையாது. தெரியுமா இல்லையா? எல்லாருக்கும் யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே இசை இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்திலே நடனம் இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்திலே ஆபாசம் இருக்கிறதா? எவ்வளவு உண்மையாக அல்லாஹ் கண்டிக்கிறான். இவற்றையெல்லாம் வாழ்நாளிலே எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை அவர்கள் தவறான முறையிலே அவர்கள் பயன்படுத்திய காரணத்தால் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். பல இடங்களிலே சென்றால் இங்கே மஸ்ஜிதிலே இஷா தொழுகை நடந்து கொண்டிருக்கும், அங்கே தர்காவிலே கந்தூரி விழா என்று அங்கே நடனங்கள் நாட்டியங்கள் இசை கச்சேரிகள் நடந்து கொண்டிருக்கும், கவ்வாலிகள் நடந்து கொண்டிருக்கும். இதை எதிர்ப்பவர்களை முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் சிரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறுக்கை செய்யக்கூடிய மக்களை முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத்துக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறது. எப்படி சிறுக்கை செய்யக்கூடிய மக்கள் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று நம்முடைய மசிதிகளிலே போது போட முடியுமா? அந்த அளவிற்கு தைரியம் இல்லாத அளவிற்கு நம்மை அவர்கள் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதனால் என்ன பார்க்கிறோம்? சமுதாயத்திலே அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை போய்விட்டது. அங்கே அவர்கள் செல்லுகிற காரணத்தால் சூனியத்தின் மீது நம்பிக்கை, தாயத்துகளின் மீது நம்பிக்கை, தகடுகளின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய துஆவின் மீது இருக்க வேண்டிய நம்பிக்கை போய் அல்லாஹ் கேட்டால் கொடுப்பார். அல்லாஹ் சொல்கிறார், மூமின்களே நம்பிக்கை கொண்டவர் என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறான். என் அடியார்கள் என்னிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்திலே இருக்கிறேன். நம்பிக்கை எந்த அளவு சிதறிவிட்டது? இரண்டு ரக்காத்து தொழுது அல்லாவிடத்திலே கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை போய் இந்த தர்காவுக்கு சென்று நேற்று செய்தால் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டதா இல்லையா? தொழுகையின் மீது நம்பிக்கை போய்விட்டது, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதன் மீது நம்பிக்கை போய்விட்டது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்போம் நம்பிக்கை போய்விட்டது. நம்பிக்கை எங்கே வந்துவிட்டது? இந்த தர்காக்கு போனா இது நடக்கும், அவர் சொன்னாரு அந்த தர்காக்கு போனதுனால அது நடந்துச்சு, எனவே அந்த தர்கா என்று மாற்றார்களை போல அவர்கள் எப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு கோயிலை வைத்திருக்கிறார்களோ அதே போன்று இந்த முஸ்லிம்களிலே பலர் தங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் தர்காக்களை ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிகப்பெரிய அனாச்சாரம். இந்த அனாச்சாரத்தின் நிலையிலேயே ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். காரணம் என்ன? சிறுக்கோடு வருகிற யாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது இப்ராஹிம் நபியுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தையாக இருந்தாலும் சரி, சிறுக்கோடு மரணித்து விட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை பாதுகாத்து கொடுத்தவர்கள், இஸ்லாமை பாதுகாத்து கொடுத்தவர்கள், நமக்கு சுன்னாவின் மூலமாக தெளிவான வழிபாட்டுக்குரிய வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஷைத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? முதல் அனாச்சாரம் ஷிர்க்கின் மூலமாக தங்கினார் அல்லவா, அதை பார்த்தோம். இரண்டாவது அனாச்சாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திலே கற்றுக் கொடுக்காத விஷயங்களை, அவர்கள் போதிக்காத விஷயங்களை உம்மத்திலே கொண்டு வந்து புகுத்துவார், உம்மத்திலே கொண்டு வந்து புகுத்துவார். எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை வழிபாடாக கற்றுக் கொடுக்கவில்லையோ அவற்றையெல்லாம் இறை வழிபாடாக அலங்கரித்து காட்டுவார். நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பிதஅத் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருந்தீங்களா? நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? முன்பு சொன்னதை போன்றுதான், சிறுக்கு என்றால் அதெல்லாம் நம்மகிட்ட வரவே வராது என்ற எண்ணத்தை போல நம்ம செய்யறதெல்லாம் பிதஅத்தாக இருக்குமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பலர். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்குத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை கல்லை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய கலீஃபாக்களுடைய சுன்னா, அவர்களுடைய சஹாபாக்களுடைய வழிமுறை என்று நாம் செய்யக்கூடிய அந்த செயல் சகாபாக்களிடத்திலே இருந்தால் அது மார்க்கம். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறது? நாம் சொல்லக்கூடிய சொல் சகாபாக்களிடத்திலே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது மார்க்கம். எந்த ஒன்றை சஹாபாக்கள் மார்க்கமாக அறியவில்லையோ அது நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு தான் அழகாக தெரிந்தாலும் சரி, நம்முடைய அறிவு எவ்வளவு தான் அதை அழகுபடுத்தினாலும் சரி, அது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக ஆகவே ஆகாது. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எப்போது பிரசங்கங்களை ஆரம்பிப்பார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக மார்க்கத்திலே தோற்றுவிக்கப்படக்கூடிய எல்லாம் பிதஅத்துகள் தான், அநாச்சாரங்கள் தான். அனாச்சாரம் எல்லாம் வழிகேடுகள், நரகத்தில் தள்ளிவிடும். எப்போது பயான்களை ஆரம்பித்தாலும் சரி, சிறிய குத்பாவாக இருக்கட்டும், பெரிய குத்பாவாக இருக்கட்டும், இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் தங்களது உரையை ஆரம்பிப்பார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் நமது மார்க்கத்திலே நாம் சொல்லாத விஷயங்களை உருவாக்கினார்களோ அவையெல்லாம் மறுக்கப்பட வேண்டியதுதான். அப்துல்லாஹி இப்னு சஊத் ரழியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹோடு மிக நெருக்கமாக இருந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ். அந்த அஸ்ஹாபு கூட என்று அல்லாஹ் புகழ்கிறானே, முந்தியவர்கள் முதலாமவர்கள் என்று அந்த சஹாபாக்களிலே வரக்கூடியவர் அப்துல்லாஹி இப்னு சுஹுத். உமருடைய காலத்திலே ரழியல்லாஹு அன்ஹு கூஃபாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு முறை கவனமாக கேளுங்கள் சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். கூஃபாவிலே மஸ்ஜிதுக்குள் வருகிறார்கள். அங்கே பார்த்தால் சில மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொல்கிறார், கூலு சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சுபஹானல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்புறம் அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், கூலு அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிக்கிறார். அப்புறம் அதற்கு பிறகு சொல்கிறார், கூலு அல்லாஹு அக்பர், எல்லாரும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு சஊத் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், மக்களே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொல்கிறார்கள், நாங்கள் உற்சாகம் ஏற்படுவதற்காக இப்படி ஒன்று கூடி ஒருவர் சொல்ல தஸ்பீஹ்களை எண்ணி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை பார்ப்பதற்கு யாராவது இந்த தவறான செயல் என்று சொல்வார்களா? நமது பார்வையிலே நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய குறைவான மார்க்கா இன்பின்படி இந்த பொதுவான மக்கள் இதை தவறு என்று சொல்வார்களா? சொல்லுங்க, யாரும் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நபியினுடைய தோழர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்களை பார்த்து, மக்களே உங்களுக்கு என்ன நேர்ந்தது? உங்கள் பாவங்களை எண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் இறந்து அவர்களுடைய நனைந்த துணி இன்னும் காயவில்லை, அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் இன்னும் உடையவில்லை, அதற்குள் அல்லாஹ்வுடைய தீனிலே நீங்கள் அனாச்சாரங்களை விதத்துகளை ஏற்படுத்தி விட்டீர்களா? இப்படிப்பட்ட ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்களா என்று அந்த மக்களை பள்ளியிலிருந்து விரட்டி அடித்தார்கள். இப்போது என்ன சொல்வீர்கள் சகோதரர்களே? யார் மார்க்கத்தை புரிந்தவர்கள்? சஹாபாக்கள் மார்க்கத்தை அதிகம் புரிந்தவர்களா, அல்லது பின்னால் வந்தவர்கள் மார்க்கத்தை அதிகம் புரிந்தவர்களா? அப்படியே ஒரு ஒரு விஷயமாக எண்ணிக்கொண்டே வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத், நேசம் பிரியம் என்றால் அந்த முஹப்பத்தும் நேசமும் உம்மத்துகளிலேயே யாரிடத்திலே அதிகமாக நிகழ்ந்து காணப்பட்டது? யாரிடத்திலே? சஹாபாக்களிடத்திலே ரழியல்லாஹு அன்ஹும். அவர்களிலே ஒரு குழந்தையின் உள்ளத்தில் இருந்த அந்த முஹப்பத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட நம்முடைய உள்ளத்தில் இருந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் வெற்றி அடைந்து விடுவோம். அவர்களுடைய குழந்தைகள் இருந்தார்கள் அல்லவா, சஹாபாக்களுடைய குழந்தைகள். அந்த சிறு குழந்தையின் உள்ளத்திலே நபியின் மீது இருந்த அந்த பாசத்தில் லட்சத்திலே ஒரு பங்கு நமது உள்ளத்திலே வந்துவிட்டால் கூட இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு செய்து வருவான். அப்படிப்பட்ட நேசம் கொண்டவர்கள் தான் அந்த சஹாபாக்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய ஆண்களும் பெண்களும். நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம், ஒரு சம்பவம் அல்ல, நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த சஹாபாக்கள் நபி மீது எவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு நல்ல தூண்டுதலாக இருக்கும். ஒரு சஹாபி காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்றார், அழுதவராக சந்திக்கிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன என்று கேட்கிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதரே, நான் குடும்பத்தோடு இருக்கிறேன், மனைவி மக்களோடு இருக்கிறேன், ஆனால் என் எண்ணமெல்லாம் உங்கள் மீதுதான் இருக்கிறது, என் நாட்டமெல்லாம் உங்கள் மீதுதான் இருக்கிறது. அவர்களோடு நான் இருந்தாலும் உங்களை, உங்களுடைய எண்ணம் எனது உள்ளத்திலே மிகைத்து உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மிகைத்து விட்டால் உடனே ஓடி வந்து உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே சொல்லாலே சொல்லும், நானும் மரணித்து நீங்களும் மரணித்து விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்பும் போது நீங்களோ நபிமார்களோடு உயர்ந்த தரஜாவிலே இருக்கிறீர்கள், நான் எங்கு இருப்பேன் என்று தெரியவில்லையே. அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்திலே நான் எப்படி உங்களை பார்ப்பது? என்ன ஒரு நேசம் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபியினுடைய அந்த உண்மையான ஈமானுடைய சேட்டம் குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான், வமன் யுத்இல்லாஹ வ ரசூல் ஃஅலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், அவர்கள் சித்தீக்களோடு இருப்பார்கள், அவர்கள் ஷஹீதுகளோடு இருப்பார்கள், அவர்கள் சாலிஹ் என்ற நல்லவர்களோடு இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை அந்த தோழருக்கு ஓதி காட்டுகின்றார்கள். அந்த தோழர் நிம்மதியாக வீடு திரும்புகின்றார். யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட நேசம் வைத்திருந்தார்கள். இப்போது பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹின் மீது நேசம் என்ற அடிப்படையிலே நாம் எப்படிப்பட்ட அனாச்சாரங்களை எல்லாம் இந்த மார்க்கத்திலே புகுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். முதலாவதாக கொள்கையிலே ஏற்பட்ட அனாச்சாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய நபி, காசமுல் அம்பியா, இறுதி நபி. அவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் இமாம். நாளை மறுமையிலே முதலாவதாக அவர்கள்தான் சிபாரிசு செய்வார்கள். அவர்களுடைய சிபாரிசிற்கு பிறகுதான் நபிமார்களுக்கு சிபாரிசுடைய அனுமதி வழங்கப்படும். அவர்கள் சொர்க்கத்தின் கதவை தட்டியதற்கு பிறகுதான் மக்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படும். இவையெல்லாம் என்ன, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சஹீஹான சிறப்புகள். இதுதான் நம்முடைய ஈமானாக இருக்க வேண்டும். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய ஈமானாக இதுதான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நபியை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறார், நபியே உங்களை பற்றி தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்கள். லவ் குன்து அஅலமுல் கைப் லஸ்தக்தர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி ஸூ. மக்களே, எனக்கு மறைவான ஞானம் இருக்குமே ஆனால், மறைவான அறிவு எனக்கு இருக்குமே ஆனால், நன்மைகளை எனக்கு அதிகமாக்கிக் கொண்டிருப்பேன், எனக்கு எந்த தீமையும் வராமல் நான் தடுத்துக் கொண்டிருப்பேன். நான் ஒரு எச்சரிக்கக்கூடிய ஒரு தெளிவான எச்சரிப்பாளரை தவிர வேறு யாருமே இல்லை என்று நபியே உங்களை பற்றி சொல்லுங்கள். நபியே உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மையோ தீமையோ கொடுப்பதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எனக்கு எந்த தாக்கத்தும் இல்லை என்று உங்களை பற்றி சொல்லுங்கள். நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி, அல்லாஹ்வுடைய கஜானா என்னிடம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை, மறைவான ஞானத்தை நான் அறிய மாட்டேன், நான் ஒரு மலக்கும் கிடையாது. நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுகும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நானெல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், வித்தியாசம் என்ன, எனக்கு வகி கொடுக்கப்படுகிறது, உங்களில் யாருக்கும் வகி கொடுக்கப்படவில்லை. நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், சாப்பிடுகிறேன், தூங்குகிறேன், மனம் முடிக்கிறேன், குழந்தைகள் எனக்கு பிறக்கின்றன, நான் மலக்கு கிடையாது, நான் கடவுள் தன்மை பெற்றவன் அல்ல, அல்லாவிடமிருந்து வந்த ஒளியும் நான் அல்ல, நான் ஒரு மனிதன் தான், மனிதன் தான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த நபியை அறிவிக்க சொன்னான்.
ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் எப்படிப்பட்ட அலாச்சாரத்தை இந்த மார்க்கத்திலே புகுத்தி விட்டார்கள் பாருங்கள். நபியை நேசிப்பது, நபியை கண்ணியப்படுத்துவது என்றால் பொய்யான பலவீனமான ஹதீஸுகளை இட்டுக்கட்டி அணவின் நூறில்லாகி ஒப்புள்ளு செய்யும் இந்நூறி, நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்திருக்கிறேன், என் ஒளியிலிருந்து தான் இந்த உலகமெல்லாம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்களே, நம்பிக்கை கொள்கிறார்களே. இது ஒரு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையாக இருக்க முடியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா அதற்கு? நான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்திருக்கிறேன், எல்லாம் என் ஒளியிலிருந்து வந்திருக்கிறது என்றால் இந்துக்கள் சொல்லக்கூடிய அச்சுவேறு கொள்கை சகோதரர்கள், என்ன சொல்லியது? இந்துக்கள் சொல்லக்கூடிய அத்துவேத கொள்கை, எல்லாம் கடவுள் என்ற கொள்கையை அரபியிலே இப்படி திருத்தி சொல்கிறார்கள். அனவின் அல்லாவின் ஒளியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறார், நீங்கள் பஷர் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஒளி என்று அகல சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையாக இருக்க முடியுமா? அகல சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் யார்? சஹாபாக்களின் வழியிலே வந்தவர்கள், தாபியங்களின் வழியிலே வந்தவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள். அவர்களிலே யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? இந்த செய்தி ரசூலுல்லாஹின் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தி அல்லையா? லவ்லாக லவ்லாக லமா ஹலஃபுல் அஃலாக், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்லையா? நீங்கள் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி அல்லாஹுடைய ஒளியிலிருந்து வந்தவர்களாக நபியை கற்பனை செய்து, நபிக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதாக கற்பனை செய்து, அல்லாஹுடைய நபியை அல்லாஹுடைய ஸ்தானத்திலே அவர்கள் சேர்த்து விடுகிறார்கள். இன்று பொதுவாக நான் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன், அதற்குத்தான் இந்த முன்னுரையை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். சஹாபாக்களுக்கு இருந்த பாசம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்தது, ரசூலாக ஏற்றுக்கொள்ள வைத்தது. நபியை அல்லாவிலிருந்து அல்லாவிடமிருந்து வந்த ஒளியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறுக்கது, எப்படிப்பட்ட சிறு? ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய குழந்தை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதே போன்றுதான் அல்லாவின் ஒளியிலிருந்து நபி வந்தவர்கள் என்று நம்பினார். இதுவும் சிறு. கிறிஸ்தவர்கள் அல்லாவிற்கு பிறந்த குழந்தைதான் ஜீசஸ் என்று சொன்னால் அது சிறுக்காக இருக்க வேணால் அது கண்டிப்பாக சிறுக்குதான். அப்படித்தான் இன்னும் சிறு சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனிதனுடைய கண்ணியத்திற்காகவும் இந்த பூமியை படைக்கவில்லை, அந்த சராசரத்தை படைக்கவில்லை, தனது வல்லமையை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறார். சூரத்து தலாக்குடைய கடைசி வசனத்தை படித்து பாருங்கள், அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன், எல்லா அறிவும் அல்லாவிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்சத்தை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபியுடைய கண்ணியமோ இந்த உலகத்தை அல்லாஹ் அவர்களுக்காக படைப்பதிலிருந்து அதைவிட மிக உயர்ந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நபிக்கு உலகத்தை படைத்திருந்தால் இந்த நபிக்கு உலகத்தில் அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருக்க மாட்டான். சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்காக சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த நம்பிக்கையானது நபியை நேசிக்கிறோம், நபியை புனிதப்படுத்துகிறோம் என்று எத்தனை அலாச்சாரங்களை இந்த உம்மத்தில் ஏற்படுத்தி இந்த உம்மத்தை சுன்னத்துடைய பாதையிலிருந்து, சஹாபாக்களுடைய பாதையிலிருந்து தூரப்படுத்தி வைத்திருக்கிறது பாருங்கள். முதலாவதாக சொன்னார்கள், நபியின் மீது நேசம் இருக்குமேனால் நபியுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும், மீலாது நபி கொண்டாட வேண்டும். நபியின் மீது நேசம் இருக்குமேனால் நபியினுடைய சுண்ணத்தை பரப்ப வேண்டும், நபியினுடைய சுண்ணத்துக்காக வாழ வேண்டும், நபியின் பக்கம் உலக மக்களை அழைக்க வேண்டும். வாருங்கள், எங்களிடத்தில் எப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறார் தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் கருணையாக அனுப்பப்பட்ட தலைவர் இருக்கிறார்.
இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் என்று யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிலை வணங்கிகளுக்கு, கம்யூனிசவாதிகளுக்கு, ஐரோப்பியர்களுக்கு, உலக மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். அது நபியின் மீது உண்மையான பிரியம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். சரியா இல்லையா? நபியின் மீது பிரியம் இருக்கிறது என்றால் அதற்கு அடையாளம் மீலாது நபி கொண்டாட வேண்டுமா, பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டுமா? அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய அடியார்களே, ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது அது உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், நம்முடைய நபிக்காக இருக்கட்டும், இது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரமா இல்லையா? இது ஏங்க இப்படி பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவர்கள் ஈசா நபிக்கு கொண்டாடலையா, இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு கொண்டாடலையா, ஈரா பெரியாருக்கு கொண்டாடலையா, காயிதே மில்லத்துக்கு கொண்டாடலையா, அவருக்கு கொண்டாடலையா, இவருக்கு கொண்டாடலையா? அப்ப நம்ம நபி என்ன சும்மாவா? விளையாட்டாக இல்லை, இது ஆதாரமா? இது ஆதாரமா? அவர்கள் தங்களுடைய தலைவர்களுக்கு சிலை வைத்து வணங்குகிறார்கள், சிலை வைத்து மாலை போடுகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். அப்ப அவர்களை உதாரணம் காட்டி நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துவதென்றால் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஒப்பான செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் அவர்களையே சேர்ந்தவர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக நபிக்கு நீங்கள் மீலாது நபி கொண்டாடினால் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அபூபக்கருக்கு இல்லாத பிரியமா, அபூபக்கருக்கு நபியின் மீது இல்லாத கண்ணியமா ரதியல்லாஹு அன்ஹு? நமக்கு வந்து விட்டது சகோதரர்கள். மீலாது நபி கொண்டாடுவது இது நபியின் மீது உள்ள நேசமாக இருக்குமேயானால், நபியின் மீது உள்ள கண்ணியமாக இருக்குமேயானால், அந்த நேசத்தையும் கண்ணியத்தையும் நம்மை விட ஆழமாக உணர்ந்தவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. கடைசி நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை பார்த்து அழுதவர்களாக சொல்கிறார்கள், தோழர்களே நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்தீர்கள், அந்த உதவிகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கைமாறு செய்துவிட்டேன், ஆனால் அபூபக்கரை தவிர அபூபக்கருக்கு என்னால் எந்த கைமாறும் செய்யவில்லை. லவ் குன்து முத்தகிதன் கலீலன் கைரல்லா லத்தகல்து அபா பக்ரின் கலீலா, அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரை எனது உற்ற நண்பராக நான் ஆக்கிக் கொள்பவனாக இருந்தால் அபூபக்கரை என் உற்ற நண்பராக ஆக்கிக் கொண்டிருப்பேன். வலாக்கின் அல்லாஹ் தகதனி கலீலா, அல்லாஹ் என்னை நண்பராக ஆக்கிக் கொண்டால் எனவே வேறு யாரையும் நான் உற்ற நண்பராக கலீலாக ஆக்க முடியாது என்று சொல்லி நபி அவர்கள் அழ அபூபக்கர் அழிவீ அல்லாஹின் தூதரே, நான் என்ன என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் அபூபக்கர். ஏன் அந்த அபூபக்கர் மீலாது விழா கொண்டாடவில்லை? அவர் சுண்ணத்துல் ஜமாத்தில் இல்லை. ஏன் அந்த உமர் யாரை பார்த்து முனாஃபிக்குகள் பயந்தார்களோ, நபியின் சமூகத்திலே யாராவது நபியை கொஞ்சம் கண்ணிய குறைவ பார்க்கிறார்கள் என்று தெரிந்தால் போதும், யார் ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், இந்த முனாஃபிக்குடைய தலையை வெட்டி சீமி விடுகிறேன் என்று சொல்வார். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட உமர் 10 ஆண்டுகால் அந்த கிலாபத்திலே அவர்கள் மீலாது விழா கொண்டாடவில்லையே. எங்கிருந்து வந்தது இந்த மீலாது விழாக்கள்? உஸ்மானுல் கனி, அலியுல் முர்த்தலா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சஹாபாக்கள் கொண்டாடவில்லையே, எங்கிருந்து கொண்டாடுகிறார்கள்? என்ன ஆகிவிட்டது? எப்போதெல்லாம் பிதஅத்துகள் வருமோ அப்போதெல்லாம் சுன்னத்துகள் அழியும், எப்போதெல்லாம் விதாட்டுகள் வருமோ அப்போதெல்லாம் சடங்குகள் வரும், எப்போதெல்லாம் விதாட்டுகள் வருமோ இந்த உம்மத்திலே சிரிக்கு வந்துவிடும். சகோதரர்களே, அடுத்து என்ன செய்தார்கள்? அப்ப மீலாது விழா என்றால் நபி பிறந்த மாதம் நபியுல் அவல் என்றால் அதை கொஞ்சம் விசேஷப்படுத்தினால்தான். அதற்கு என்ன செய்வது? நபியினுடைய புகழை நாம் பாட வேண்டும் என்று அடுத்து ஒன்றை உருவாக்கினார்கள், மௌலூத் என்ற பெயரிலே. யார் இந்த மௌலூதை உருவாக்கியது? ஒன்று மார்க்கத்திலே ஐபாதத்தாக ஒரு வணக்கமாக அல்லாவிடமிருந்து நன்மை கொடுக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்குமேனால் அதை விளக்குவதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். சூரத்து ஷூராவிலே படித்து பாருங்கள், அல்லாஹ் கேட்கிறான், என்ன உங்களுக்கு எனது தீனிலே நான் சொல்லாததை எல்லாம் உங்களுக்கு மாற்றமாக ஆக்கி தருவதற்கு நீங்கள் என்னை தவிர்த்து பல இணை தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டீர்களா? அல்லா கேட்கக்கூடிய வசனம் இருக்குது, ரொம்ப எச்சரிக்கையா கேட்கிறான். எப்படி சொல்கிறார்? யார் அநாச்சாரங்களை இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் சொல்லாததை செய்கிறார்களோ, அவர்கள் யார் அவர்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ, இதை செய்யுங்க நன்மை, இதை செய்யுங்க நன்மை, அது செய்யுங்க நன்மை, அது செஞ்ச அல்லாஹ்வுடைய முகப்பத்திற்கு அடையாளம், இது செஞ்ச ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத்திற்கு அடையாளம், யார் சொல்றாங்களோ அப்படி சொன்னவர்களை இவர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். யார்? அவர்களை பின்பற்றியவர்கள். புரியுதுங்களா? புரியல? புரிஞ்சுல்ல? இதை செஞ்சா நன்மை, இதை செஞ்சா நன்மை, ஆதாரம் இல்லாம சொன்னாங்க பாருங்க. ஆதாரத்தோட சொன்னால் குரான் இருக்கு இந்த அவசரம், ஹதீஸ்ல இருக்கிறது இந்த ஹதீஸ் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அறிவுக்கு புரிஞ்சுச்சோ இல்லையா? அறிவசிக்கு குப்பையில போகும். அல்லா சொல்லிவிட்டான், சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல மறுபெற்றுக்க இடம் கிடையாது. அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, சஹாபாக்கள் அல்லாஹ்வின் சூழலிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நமக்கு மட்டும் ஒன்று புரிகிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக நேர் வழியாக இருக்கவே இருக்காது. அப்ப என்ன சிலருக்கு இந்த மீலாது விழா கொண்டாடுறதா, அது ஒரு நாள்ல எப்படி கொண்டாடுறதா சரியா போகும்? மௌனு ஒண்ணு ஏற்படுத்தும். அது என்னங்க செய்யறது? அந்த ரசூலுல்லாவை பற்றிய புகழை நாம் பாடுவது. ரசூலுல்லாவுடைய புகழை சொல்ல வேண்டும், அதை நல்ல கதைகளிலே பாட வேண்டும் என்பதிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஸ்லிம்களுடைய யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி மாற்று கருத்து இருப்பவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அதுல எனக்கு சந்தேகம் இல்ல, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் இருக்காது. இருக்குதா? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக, வவதனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ஸஹ்ரக வரஃஅனா லக ஸிக்ரக. நபியே, உங்களது கீர்த்தியை நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களது நினைவை புகழை நாம் உயர்த்திவிட்டோம். எப்படிங்க அல்லாஹ் உயர்த்தினா? உலகத்திலே ஒரு நிமிடம் இல்லை, ஒரு நொடி கூட பாக்கி கிடையாது சகோதரர்களே. அஷ்ஹது அன் இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். உலகத்திலே இந்த பாம்பொலி ஒலிக்கப்படாத ஒரு நிமிடம் இல்லை, ஒரு நொடி கூட கிடையாது சகோதரர்களே. உலகத்திலே அல்லாஹ் கூறப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறார்கள். இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த புகழ். முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும்? இன்னல்லாஹ வமலாயிகதா யுஸல்லூன அலன்னபி யா அய்யுல்லதீன ஆமனு சல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நபியே, மக்மூமின்களே, அல்லாஹும் மலக்குகளும் நபியை வாழ்த்துகிறார்கள், சலவாத்து செய்கிறார்கள் நபிக்கு. மூமின்களே, நீங்களும் சலவாத்து செல்லுங்கள், நபியை வாழ்த்துங்கள், நபிக்கு சலாம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நீங்கள் என் மீது ஒரு சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது பத்து சலவாத்து சொல்கிறார், பத்து பாவங்களை மன்னிக்கிறார், பத்து தரஜாக்களை உயர்த்துகிறார். ஒரு சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் துஆ கேட்கும் போது உங்கள் மீது சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், போதுமா எனக்கு இது? கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு நான் துஆ கேட்கும் போது பகுதி நேரம் சலவாத்து சொல்கிறேன், பகுதி நேரம் தான் துஆ கேட்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ எத்தனை முறை சலவாத்து சொல்வாயோ ஒவ்வொன்றுக்கும் பதிலாக பத்து முறை அல்லாஹ் உனக்கு சொல்கிறான், பத்து பாவங்களை மன்னிக்கிறான், பத்து தரஜாக்களை உயர்த்துகிறான். அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, இனிமே என் துஆவை எல்லாம் சலவாத்தாகவே நான் ஆக்கிவிடப் போகிறேன் என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், நீ எவ்வளவு கேட்பாயோ அதை விட அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி. யாருடைய வழிகாட்டுதலின்படி? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி. ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் என்ன கண்ணியத்தை கொடுத்தாரோ அந்த கண்ணியத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்து அல்ல. ஒரு சமயத்தில் சஹீஹ் புகாரியில படிச்சு பாருங்க, சில சின்ன சின்ன சிறுமிகள் பெண் குழந்தைகள் ரசூலுல்லாஹ் அவர்கள் மஜ்லிஸில டஃப் அடித்துக் கொண்டு விளையாடி கொண்டு நபியின் மீது நபியை புகழ்ந்து கவி பாடுகிறார்கள். அப்படி படிக்கும் போது வஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின், நம்மோடு இருக்கின்ற இந்த நபி நாளை நடக்கக்கூடியதையும் அறிந்து விடுவார். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ, அல்லாஹ்வின் அறிவிப்பின்படி இந்த சஹாபி இந்த போர்ல ஷஹீத் ஆயிடுவாங்க, நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல சில செய்திகளை முன்னறிவிப்புகளை செய்கிறார்களோ, அதை அந்த சிறுமிகள் தங்களது தாய்மார்களை உருந்து கேட்ட போது எப்படி புரிந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹிற்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த சிறுமிகளை கூப்பிட்டு இப்படி சொல்லாதீர்கள், மறைவானவற்றை அறியக்கூடியவன் அல்லாஹ்தான், இதை தவிர மற்ற விஷயங்களை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லி அவர்களை திருத்தி அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறான புகழ்ச்சியை அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமான புகழ்ச்சியை தனக்கு சேர்த்து புகழப்படுவதை விரும்பவில்லை. புரியுதுங்களா இந்த விஷயம்? அடுத்து என்ன நடந்தது? முதலிலே இந்த மௌலூத் ஒன்று படிக்கிறார்கள் அல்லவா, இது எங்கிருந்து வந்துச்சு, யார் எழுதினா, எந்த காலத்தில் இது எழுதப்பட்டது, எந்த ஆய்வு எழுதினார், எங்கே இது பதிவு செய்யப்பட்டது என்ற வரலாற்று ஆதாரமே அடிப்படையே இதுக்கு இல்லைங்கிறது முதல் விஷயம். இதனுடைய ஆசிரியர் யார் என்பது தெரியாதது ஒரு விஷயம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்க வேண்டும். இதுவா சஹி புகாரி, இமாம் புகாரி எழுதியது. இந்த ஆண்டிலே வாழ்ந்தார்கள் இவர்கள் எல்லாம், இந்த ஆசிரியர்களிடத்தில் கல்வி படித்தார்கள் இவர்கள் எல்லாம், இவருக்கு நல்ல அறிஞர் என்று சான்று சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு சரது தேவை. இந்த மௌலூத் புத்தகத்தில் அறிந்து எழுதினார்களோ அறியாமல் எழுதினார்களோ, அல்லாஹ் அறிந்தார், நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டும் என்று அவர்கள் அதற்கு இடையிலே புகழ்ச்சிகள் எழுதியிருக்கிறார்களே, உங்களிலே பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், எனவே அதை நீங்கள் ஓதி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரிய வரும்போது அடுத்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள விஷயம். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்கள். ரசூலுல்லாஹி புகழ்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளி நூஹு நபியுடைய முதுகு தட்டில இருந்த காரணத்தால் தான் வெள்ளம் பிரளயத்திலே அவர்களுடைய கப்பல் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் முஸ்லிம்களை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? புரியுதா உங்களுக்கு? எப்படி நபியினுடைய ஒளி நூஹு நபியுடைய முதுகிலே இருந்த காரணத்தால் தான் வெள்ள பிரளயத்திலே அவர்களுடைய கப்பல் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் நம்பலாமா? அந்த புத்தகத்திலே அப்படித்தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட போது அவர்களுக்கு நெருப்பு குளிர்ந்ததாக குளிமையாக அமைந்ததே நபி அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய முதுகு தண்டிலே இருந்த காரணத்தால் தான் நெருப்பில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இதை நம்ப முடியுமா? இது என்ன கற்பனையான விஷயமா? யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லுவதற்கு. அல்லாஹ் சொல்கிறார் நூஹ் நபியை பார்த்து, நூஹையும் நூஹோடு இருந்தவர்களையும் வெள்ள பிரளயத்தில் மக்களாலும் அந்த உயிரினங்களாலும் ஏற்றப்பட்ட கப்பலே நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதுவா நபியை புகழ்வது? யூனுஸ் நபி மீன் வயிற்றிலே இருக்கும் பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களை பாதுகாத்தார்கள் என்று சொன்னார். இப்படி ஒவ்வொரு நபியாக குர்ஆனிலே எந்த நபி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் இரட்சித்தது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டால் தான், அவர்களால் தான் அவர்களுக்கு இரட்சிப்பை என்று சொன்னால் இதுவா ரசூலுல்லாஹி புகழ்வது? இது ரசூலுல்லாஹி கேவலப்படுத்துவதில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நெருக்கடியாக்குவது கிடையாது, அல்லாஹ்வை இகழ்வதாக இல்லை. யோசித்து பாருங்கள் அடுத்து என்ன செய்திகளை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு ரசூலுல்லாஹி தான் நம்முடைய அழிக்கக்கூடிய நம் பெரும் பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னிப்பவர், அவர்கள் தான் நமக்கு இரட்சகர் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் எப்படி ஈயாக்க நாம் இது ஐயாக்கன செய்து என்று அழித்து சொல்வது சரியாக முடியும்? அடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது சரியாகுமா? அடுத்து பாருங்கள் சகோதரர்களே, நபியின் மீது முஹப்பத்து என்றால் தொழுகையிலே சலவாத் ஓதுவதை அல்லாஹ் கடமையாக ஆக்கிவிட்டான். சலவாத் ஓதா ஓதாத தொழுகை தொழுகை அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படாது. தஷஹூது ஓதாத தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? தஷஹூது ஓதாத தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். தஷஹூதுல என்ன இருக்கிறது? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபா. பிறகு என்ன இருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக அய்யுஹ நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியின் மீது சலாம் சொல்லாமல் அங்கே தொழுகையே கிடையாது சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நபியின் மீது ஸலவாத் சொல்லாமல் தொழுகையே கிடையாது முஸ்லிம்களுக்கு. பர்வான தொழுகையாக இருக்கட்டும், நபிலான தொழுகையாக இருக்கட்டும், வாஜிபான தொழுகையாக இருக்கட்டும், பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், சூரிய சந்திர கிரகண தொழுகையாக இருக்கட்டும், மழை வேண்டி செய்யப்படுகிற பிரார்த்தனையாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, ஏன் ஜனாதா தொழுகையாக இருந்தாலும் சரி, நபியின் மீது செலவாக்கு சொல்லாமல் எந்த தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதானே நபியின் புகழை சொல்வது? இதுதானே நபியின் கண்ணியத்தை உயர்த்துவது? இதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே 12 நாட்கள் மௌலூது ஓதிவிட்டால் அதுதான் நபியின் மீது பிரியம் என்றால் இது மிகப்பெரிய அனாச்சாரம் இல்லை? அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாரிடம் சொல்லி கொடுக்காத புகழை கொண்டு அவர்களை புகழ்வது, அது அதற்கு மேல் மிகப்பெரிய அனாச்சாரம். சொன்னால் சொல்வார்கள், ஹஸான் இப்னு சாபித் ரசூலுல்லாவை புகழ்ந்து பாடவில்லையா? அப்துல்லா இப்னு ரவாஹா ரசூலுல்லாவை புகழ்ந்து பாடவில்லையா? ரழியல்லாஹு அன்ஹுமா ஜமீஆ. கண்ணியத்திற்குரியவர்களே, தாயும் தந்தையும் அற்புணமாக அந்த தூதருக்கு. ஆம், ஹஸான் இப்னு சாபித் பாடினார் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா பாடினார். உங்களிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அந்த ஹஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய கவிதைகளையா இவர்கள் பாடுகிறார்கள்? அவர்கள் பாடிய கவிதைகளை பாடட்டும், அல்ஹம்துலில்லாஹ். அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த நபித்தோழர் நபியை பற்றி உயர்வாக கவி பாடினார்களே, அந்த கவிதைகளை பாடட்டும், யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுவும் 12 நாட்கள் சடங்குகளாக வைத்து அல்ல, உலக மக்களை அழைத்து, நபியை அறியாத மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அந்த கவிதைகளை பாடி நபியின் பெருமைகளை சொல்லி நபியின் மார்க்கத்தை சொல்லி அந்த மக்களை அல்லாவின் பக்கம், அல்லாவுடைய தூதரின் பக்கம், அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள். அதற்குத்தான் ஹஸான் கவி பாடினார், அதற்குத்தான் அப்துல்லா இப்னு ரவாஹா கவி பாடினார். எதற்கு அல்ல, மௌலூத் என்ற பெயரிலே கவி பாடிவிட்டு பொட்டிசோர் சாப்பிட்டு சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கி மாற்றார்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பான கலாச்சாரத்தை மார்க்கத்தில் புகுத்துவதற்காக அல்ல. இன்னும் என்ன, இதையும் கொஞ்சம் இடையில சொல்லிக்கிட்டு போறேன், என அடுத்து எனக்கு ஹயாத் இருக்கோ இல்லையோ, எனது கடமை எனது பொறுப்பை அல்லாவிடத்தில் நான் நிவர்த்தி செய்தவனாக ஆகிவிடுவேன். ரசூலுல்லாஹ் பேர்ல மட்டும் மௌலூது கிடையாது, பின்னால் வந்த எல்லா அவுலியாக்கள் சாலிஹீன் நல்லவர்களுடைய பெயர்களால மௌலூது. அதுல குறிப்பா அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிகப்பெரிய ஒரு முஜத்தித் இஸ்லாமிய வரலாற்றிலே வந்து சென்றிருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. மிகப்பெரிய சத்தியசீல சீர்திருத்தவாதி, அவருடைய பெயரிலே இவர்கள் எழுதி வைத்திருக்கிற மௌலூது என தெரியுமா? அதனுடைய 3 கவிதைகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, அப்போது உங்களுக்கு புரிய வரும் எப்படிப்பட்ட அனாச்சாரத்தை சீர்கேட்டை மஸ்ஜிதுகளிலே வைத்து அறியாமையினால் இந்த முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், கண்டிப்பாக அவர்கள் சொல்லவே இல்லை. காரணம், அவர்களுடைய நூல் அதற்கு சாட்சியாக இருக்கின்றன. அவர்கள் தௌஹீதை தவிர வேறு எதையும் போதிக்கவே இல்லை, சுன்னாவை பின்பற்றுவதை தவிர வேறு எதையும் அவர்கள் போதிக்கவில்லை. அவர்கள் எழுதிய புத்தகம் இருக்கிறது, புனியத்து தாலிபின் இருக்கிறது, அல் ஃபத்ஹு ரப்பானி இருக்கிறது. இந்த நூல்கள் ஏதாவது ஒன்றிலே இருக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் சொல்லியிருந்தார், அல்லது அவர்களுடைய மாணவர்கள் எழுதிய ஏதாவது நூலில் இருக்க வேண்டுமா இல்லையா? இப்ப நான் ஒரு பேசுறேன் சொன்னா அது இந்த காலத்துல இந்த ரிகார்டில் இருக்கு காட்டணும், அல்லது அவர் எழுதின புத்தகத்தில் காட்டணும், அப்படித்தானே? ஆனா அப்துல் காதர் ஜீலானியிடமிருந்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத செய்தியை அவர்களுடைய பெயராக அவர்களுடைய மௌலூதில் எழுதி வைத்து அதை முஸ்லிம்கள் மஸ்ஜிதிலே ஓதுகிறார்கள். அர்த்தம் தெரிந்தா தெரியாமலா அல்லாஹ் அறிந்தவன். அதுல என்ன வருது சொல்கிறார்கள், பன்னெண்டு ரக்காத்து தொழுகிறது, அதுல சூரத்துல் பாத்திஹாவையும் சூரத்துல் இக்ராஸையும் பயபக்தியோட ஓதிட்டு பன்னெண்டு ரக்காத்து தொழுது விட்டு இஸ்மன் எனது பேரை யார் ஆயிரம் முறை தனிமையில உட்கார்ந்து பயபக்தியோடு அழைப்பாரோ, எப்படி யார் அப்துல் காதிர் ஜீலானி அசுராச்ச அப்துல் காதிர் ஜீலானியே உடனடியாக வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாராவது இடத்திலே துவா கேட்டால் அவருடைய துவாவை ஏற்று உடனடியாக அவரை ரட்சிக்க நான் அவரிடத்திலே வந்து விடுவேன். இந்த அர்த்தத்தை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயாக்க நாகுது ஐயாக்க செயினை நம்பிய ஒரு முஸ்லிம் தொழுகையிலே ரப்பி 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 என் இரச்சகா என் இரச்சகா என் இறைவா என் இறைவா என்று துவா செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம் தொழுதுவிட்டு ரப்பனா ஆசினா பித்துன்யா ஹசனா என்று கேட்பாரா? அப்துல் காதர் ஜீலானியே எனக்கு வந்து உதவி செய்வீங்கன்னு கேட்பாரா? அதுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. இன்னும் என்னென்ன விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன தெரியுமா? அதுக்கு ஒரு தனி விஷயம், ஒரு விளக்க சபையே நாம் வைக்கிறது. திரும்ப ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். மௌலூது ஓதும் போது அந்த பன்னெண்டு நாட்கள்ல கடைசியில எல்லாரும் எந்திரிச்சு யா நபி சலாம் அலைக்கும் ஓதுவாங்க. கேள்விப்பட்டிருந்தீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? சரி, இதுவரைக்கும் உட்கார்ந்து அந்த புகழ் மாலைகளை படித்தவர்கள் இப்ப ஏன் எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் அந்த சபைக்கு வந்துருச்சான். எவ்வளவு பெரிய பயங்கரமான சிறுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபியுடைய ரூஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சலவாத்து ஓத ஓத அந்த ரூஹ் சபைக்கு ஆஜராயிருச்சு. அதனால எந்திரிச்சு அவங்களை கண்ணியப்படுத்தி, அவங்க இந்த சபைக்கு வந்தவரை அவங்களை கண்ணியப்படுத்தி எந்திரிச்சு நின்று சலாம் சொல்வோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்களா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உள்ளம் எப்படி பதட்டப்பட வேண்டும் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு. சர்வசாதாரணமாக இதை பேசுகிறார்கள், நம்பிக்கை கொள்கிறார்கள், இதை ரசூலுல்லாஹிற்கு கண்ணியம் செலுத்துவது என்று சொல்கிறார்களே. சொல்றது புரியுதுங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் சலவாத்து சலாம் சொல்லுங்கள், எனக்கு அந்த சலவாத்து சலாமும் எடுத்து சொல்லப்படும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்லப்படுவதால் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எப்படி தெளிவாக புரிந்து கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. சஹாபாக்களே, இன்னல்லாஹு ஹர்ரமா அலல் அர்தி அன் தாக்குலா ஜிஸாமல் அன்பியா, பூமியின் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் நபிமார்களுடைய சதைகளை சாப்பிடுவதை. எனவே நாங்கள் இந்த பூமியில இருந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் மண்ணோடு மண்ணாக ஆகுவதில்லை. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை என்ன? நபி இறந்து விட்டார்கள், அவர்கள் உயிரோடு இல்லை. நபி இறந்து விட்டார்கள், உயிரோடு இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க, நபியின் மீது கண்ணியம் என்றால் நபியை ஹயாத்தின் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிக்கு முடிச்சே கிடையாது, அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹிடம் நித்திய ஜீவன், அவனுக்கு தான் மரணம் இல்லை. மரணிக்காத நித்திய ஜீவனாகிய அல்லாஹுவையே நபி நீங்கள் சார்ந்திருங்கள். அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நபியை வச்சு நபிக்கு மௌத்து கிடையாது, நபி மௌத்தாகல. கொஞ்சம் யோசித்து பார்த்தார்களா, மூத்தாகாத நபியை, உயிராக இருந்த நபியா சஹாபாக்கள் அநியாயமா கொண்டு போய் கபரில் அடக்கம் செஞ்சுட்டாங்க? யாருக்கு கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்வார்கள்? யார் அடக்கம் செய்வாங்க? மூத்தா போனவங்களை அடக்கம் செய்வாங்களா, உயிரா உள்ளவங்களை அடக்கம் செய்வாங்களா? யார் அடக்கம் செய்வார்கள்? யாரு? மூத்தானவர்களை அடக்கம் செய்வார்கள். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாவை அடக்கம் செய்தார்களே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டே ரசூலுல்லாஹ்வை அடக்கம் செய்து விட்டார்களா? என்ன சொல்ல வருகிறார்கள்? சஹாபாக்களுடைய அறிவின் மீது, சஹாபாக்களுடைய மார்க்க பற்றின் மீது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களா, நாங்கள் இறந்து விட்டோம், பூமியில இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் சலவாத்து சொல்லும் போது அந்த சலவாத்து எங்களுக்கு எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் எனக்கு என்னுடைய ரூஹை திரும்ப தருகிறான், நான் அதற்கு பதில் சொல்கிறேன். புரிகிறதா? இது நபிமார்களுக்கு என்று விசேஷமாக அல்லாஹ் கொடுத்த அற்கொடைகளிலே ஒரு அற்கொடை. இந்த அற்கொடை வேறு யாருக்கும் கிடையாது சகோதரர்கள். அப்ப என்ன ஆனது? மூணுவது ஓதுற இடத்துல யார் வர்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு வருகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திலே காஃபிர்களின் கொள்கை எப்படி நபியின் முகப்பத்து என்ற பேரவையிலே திருத்தப்பட்டிருக்கிறது, இது மிகப்பெரிய அனாச்சாரம் இல்லை. நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆலம்கீர் என்று பத்தாவா ஆலம்கீர் என்று சொல்வார்கள், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய, அவர்கள் தொகுத்த ஃபத்வாக்களுடைய தொகுப்பு ஹனபி மதுகப்புடைய சட்டங்கள், அதில் எழுதியிருக்கிறார்கள், யாராவது ஒருவர் ஒருவருடைய ரூலு தனது வீட்டுக்கு வருகிறது என்று நம்பிக்கை கொண்டால் அவன் காஃபிராக இருந்தான், மதம் மாறியவனாக இருந்தான். பாதுகாக்க வேண்டும். அனைத்து மருகக்கூடிய பத்துவா உலமாக்கள் முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை எப்படி வந்தது பாருங்கள். சரியா? அடுத்து என்ன செய்தார்கள்? மேராஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றார்கள். எந்த சந்தேகமும் இல்லை. அதிலே சந்தேகம் கொண்டால் ஈமான் போய்விடும். سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير. رسول الله صلى الله عليه وسلم مكه من عند المسجد الاقصى இருக்கு. பிறகு அங்கிருந்து அரஷ் வரை ஒவ்வொரு வானமாக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். அல்லாஹ் அவருடைய பேர் அத்தாட்சிகளை நபிக்கு காண்பித்துக் கொடுத்தான். இது நமது நம்பிக்கை. குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பின்பற்றப்படக்கூடிய எல்லா இமாம்களுடைய நம்பிக்கை இதுதான். சஹாபாக்கள் இப்படித்தான் நம்பி வைத்திருந்தார்கள். ஆனா எங்கேயாவது சஹாபாக்கள் யாராவது மேராஜி விழா கொண்டாடுனதா பார்த்திருக்கிறீங்களா? யாராவது ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது இந்த இரவுதான், இந்த மாதத்தினுடைய இந்த இரவிலே போனார்கள் என்று சஹாபாக்கள் அறிவித்ததை ஹதீஸ் நூல்களில் ஏதாவது ஒரு நூலில காட்ட முடியுமா? என்ன நான் கேட்கறது புரியுதுங்களா? மேராஜுக்கு சென்றார்கள், உறுதியான விஷயம். அங்கே மேராஜுக்கு சென்று அவர்கள் சொன்ன செய்திகளை ஏற்று நடங்கள், பின்பற்றுங்கள். அதற்குத்தான் மேராஜ். தொழுகையை பேணுங்கள். அல்லாஹ் தொழுகை ஐந்து நேர தொழுகைகளுக்கு 50 நேர தொழுகையுடைய நன்மையை கொடுத்தார். தொழுகை இல்லாதவர் முஸ்லீமே கிடையாது. ஆனா இன்றைக்கு தொழுகை இல்லைனாலும் கூட பரவாயில்லை, காசு இருந்தா பள்ளிவாசலுடைய முத்தவழியாவே ஆயிடலாம் முஸ்லீம்கள்ட்ட. என்ன முத்தவழித்தா விருதுலா இல்லையா? பல ஒரு பணம் இருந்துச்சுன்னு சொல்ல முத்தவல்லியாயிலாம் ஜமாத்து தலைவராயிலாம் வக்கீல சம்பாரிச்சிருந்தாலும் பரவாயில்லை, கடத்தில சம்பாரிச்சிருந்தாலும் பரவாயில்லை, என்னென்ன தவறான தொழில்களை சம்பாரிச்சிருந்தாலும் பரவாயில்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய நம்பிக்கை பலவீனமாகிக் கொண்டே சொல்லிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு ஏழையும் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் போட்டா போதுமானது. ஒரு செல்வந்தன் ஹராமான முறையிலே சம்பாதித்து பள்ளியை பராமரிக்க வேண்டும் என்ற எந்த அவசியத்தையும் வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியை பாதுகாப்பதற்கு ஹலாலான செல்வம் தான் தேவை, ஹராமான செல்வம் அல்ல. அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு முஸ்லிம்கள் ஏழைகள் வர வேண்டும் சகோதரர்கள். வட்டி வாங்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி வாங்கியவர்கள் படுகின்ற அதாபை பார்த்தார்கள். புறம் பேசியவர்கள் வாங்கிய அதாபை அந்த நாளிலே பார்த்தார்கள் மேராஜினர். அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்று என்ன ஆனது? மேராஜ் என்ற பெயரிலே ஒரு விழா பள்ளிவாசல். அன்னைக்கு இஷா தொழுக எப்போது 7:30 அன்னைக்கு 9:30 என்ன நடக்கிறது அங்கே? அது ஒரு முஸ்லிம்களுக்கு அது ஒரு பெருநாளாக மாறிவிட்டது. மிக தெளிவாக சொன்னார்கள் அவர்களுடைய சஹாபாக்கள், முஸ்லிம்களுக்கு மொத்த எத்தனை பெருநாள்? 2 பெருநாள் தான். ஃபித்ர், ஈதுல் அதா, இதற்கு மேல் எந்த பெருநாளும் இல்லை. மேராஜ். அடுத்ததாக ஷபே பராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிலும் கடைசி பத்துடைய இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த கடைசி பத்தின் இரவுகளிலும் ஒற்றைப்படை இரவுகளுக்கு ரசூலுல்லாஹி முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிலே லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள், அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி சொல்லி சென்றார்கள். ஆனால் இந்த சகோதரர்களே, முஸ்லிம்களிடத்திலே லைலத்துல் கத்ருக்கு இருக்கிற மதிப்பை விட ஷபே பராத்துக்கு தான் மதிப்பு. மூணு யாசின் ஓதுமா, ஒரு யாசின் ஓதுல என்ன சொல்றாங்க சார், ருதுக்குடைய பிறக்கத்து, இன்னொரு யாசின் ஓதுல ஆயுளுடைய பிறக்கத்து, இன்னொரு யாசின் ஓதுல பலாயுத்தி பத்து வர சுல்தானுல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சஹீஹான ஹதீஸ் அபூபக்கரிடமிருந்து, உமரிடமிருந்து, உஸ்மானிடமிருந்து. ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ் ருதுக்குடைய பிறக்கத்தை கொடு, யா அல்லாஹ் வாழ்க்கையிலே வரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் சோதனைகளை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று வீட்டை விட்டு வெளியே வரும்போது கேட்கணும், வீட்டுக்குள்ளார போகும்போது கேட்கணும், தொழுகையில கட்டீர் கட்டோட கேட்கணும், சஹிஹாத்துல கேட்கணும், சலாம் கொடுத்துட்டு கேட்கணும். அது என்ன சடங்கு? அன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழுகாதவெல்லாம் பண்ணி தரோம். இப்படிங்க எப்போது மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனாச்சாரங்களை ஏற்படுத்துவார்களோ மக்கள் இபாதத்தை மறந்து விடுவார்கள். அதனாலதான் சலவாத்துக்கு இல்லாத மதிப்பு இன்று முஸ்லிம்களிடத்திலே மௌலூதுக்கு இருக்கிறது. அதனால்தான் முஸ்லிம்களிடத்திலே லைலத்துல் கத்ருக்கு இல்லாத மதிப்பு, ரமலானுடைய இரவுகளுக்கு இல்லாத மதிப்பு இந்த ஷபே பராத்துக்கு இருக்கிறது. ஷபே பராத்தை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஷாபானுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஷாபான் மாசத்தினுடைய நடு அந்த பகுதியிலே, ரமலான் ஷாபான் மாசத்தினுடைய அந்த பிறை பதினைஞ்சு கடைசி கடைசி நடு பகுதியில் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மன்னிப்பு தருகிறார். யார் தங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் செய்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு, அவ்வளவுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இது சஹீஹான ஹதீஸ், புரிஞ்சு. இதனால நீங்கள் அந்த இரவை வணங்குங்கள், அந்த இரவை புனிதமாக்குங்கள், அடுத்த நாளை நீங்கள் நோன்பு வையுங்கள். எங்கேயாவது இருக்குதா ஹதீஸ்ல? அப்ப அந்த மன்னிப்பை அடைவதற்கு விசேஷமான இபாதத்துகள் தேவை என்றால் அதை யார் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? யார் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும், சஹாபாக்கள் செய்திருக்க வேண்டும். அவர்கள் யாருமே சொல்லாத, அவர்கள் யாருமே செய்யாத ஒரு செயலை இந்த மக்கள் சடங்காக வைத்து எப்ப சடங்கை உண்டாக்குவாங்களோ அப்ப அந்த சடங்குக்கு சப்போர்ட் முட்டுக்கட்ட கொடுக்கிறோம். அப்ப பாக்குறாங்க சஹீஹான ஹதீஸ்ல எதுலையுமே இல்லை, அறிவிப்பாளர்கள் சஹீஹானவர்கள் யாருமே அறிவிக்கல. அப்ப பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டுறாங்க பாருங்க. லைலத்துல் கத்ர் கவனமா கேளுங்க, ஹதீஸ் எப்படி போர்டில் பள்ளிவாசல் எழுதுவாங்கன்னு சொன்னா, லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாசத்தை விட சிறந்ததான். கவனமா கேளுங்க, லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாசத்தை விட சிறந்தது கண்டிப்பா. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டா, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி பாருங்க, லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாசங்களை விட சிறந்தது, ஷபே பராத்து ஆயிரம் லைலத்துல் கத்ர் விட சிறந்தது. எப்படி லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாசத்தை விட சிறந்தது, ஆனா ஷபே பராத்து எவ்வளவு? ஆயிரம் லைலத்துல் கத்ர் விட சிறந்தது. அப்ப ஆயிரம் லைலத்துல் கத்ர் விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தவறி போயிருச்சு, விட்டு போயிருச்சு, பின்னாடி வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இருக்குமா இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்புறம் இப்படியே நீங்கள் அனாச்சாரங்களை எடுத்துக்கொண்டே சென்றால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே சிறுக்கை கொண்டு வந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே விதாத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இன்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே சுன்னத்துக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. குர்ஆனை எடுத்து படித்தால் மஸ்ஜிதுகளிலே இடமில்லை விரட்டி விடுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை எடுத்து படித்தால் விரட்டி விடுகிறார்கள். பொய்யான பலவீனமான இட்டு கட்டப்பட்ட சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் போதிக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் அதை வழிகாட்டக்கூடிய நூல்களுக்கும் மஸ்ஜிதிலே மிம்பரிலே இடம் இருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அனாச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் நமது சமுதாயத்திலே இந்த அனாச்சாரங்களை முதலிலே நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும், கொள்கையிலே உள்ள அனாச்சாரத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அடுத்து வணக்க வழிபாட்டிலே உள்ள அனாச்சாரங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும், அடுத்து நமது சமூகத்திலே உள்ள அனாச்சாரங்கள், திருமணத்திலே நடக்கின்ற அனாச்சாரங்களை பாருங்கள், வரதட்சணை வாங்குவது மிகப்பெரிய அனாச்சாரம். இந்த சமுதாயத்தை எவ்வளவு சீரழித்து வைத்திருக்கிறது இந்த அனாச்சாரம். அதுபோன்று ஜனாதாவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே அனாச்சாரம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. குடும்பத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காசுகளுடைய கலாச்சாரத்தை போல பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு கலாச்சாரம், சுன்னத்துக்கு கத்ரா செய்வதற்கு அதுக்கு ஒரு விழா என்று அதற்கு ஒரு அனாச்சாரம், வீடு குடிபோவதற்கு அதுக்கு ஒரு அனாச்சாரம். இப்படி மையத்தில் நிக்காக என்று எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அவ்வளவு அனாச்சாரங்களை செய்து வச்சிருக்கிறார்கள். இந்த அனாச்சாரங்களிலே பெரும்பாலானவை சகோதரர்களை, குறிப்பாக உதாரணத்துக்கு நிக்காக என்ற அனாச்சாரங்களை எடுத்துக்கொண்டால், ஆண்கள் பெண்கள் என்ற ஒரு திரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆளிடத்திலே பழகக்கூடாது என்று தடுத்த பரிசுத்தமான இந்த மார்க்கத்திலே திருமணத்தின் பெயரால் அத்தனை ஹிஜாபும் ஒழுக்கமும் தூக்கி எறியப்பட்டு ஆண்கள் பெண்களோடு விளையாடுவது, பெண்கள் ஆண்களோடு விளையாடுவது என்ற காப்பிர்களுடைய கலாச்சாரத்தை முஸ்லிம் வீடுகளிலே புகுத்தி, அதுவும் இந்த காலத்திலே வீடியோக்கள் என்ற இந்த விஷயங்கள் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டால் நல்லது, தீமைக்கு பயன்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய தீமை. இந்த வீடியோ எடுக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து திருமணத்துக்காக வேண்டி வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் எடுத்து, அதுவும் எந்த அளவுக்கு கல்யாணமாக கூடிய பெண்ணு அவ குளிச்சிட்டு வந்து டிரெஸ் மாத்துறதுல இருந்து மனவரையில உட்கார வைக்கிறதுல இருந்து திரும்ப ரூமுக்குள்ளார போற வரைக்கும் எல்லாம் வீடியோ கவரேஜ். அஸ்தக்ஃபிர்லா அலீம். முஸ்லிம்களுடைய அதிகமான மக்கள் தொகை உள்ள ஒரு தமிழ்நாட்டுடைய ஜில்லாக்கள் ஒரு ஜில்லால இந்த வீடியோ கேமரா கவரேஜ், திருமணத்தில் கவரேஜினாலேயே ஏறக்குறைய 300 வாலிப முஸ்லிம் பெண்கள் விபச்சாரத்திலே தள்ளப்பட்டார்கள். சாதாரணமான விஷயம் அளிச்சப்படவில்லை. ஏன் அந்த அளவிற்கு இந்த சீரழிவு? அதே போல நம்முடைய குடும்பத்திலே இந்த சினிமா என்ற அனாச்சாரம், சீரியல் என்ற அனாச்சாரம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கற்பையை அழித்து வைத்திருக்கிறது, அவர்களுடைய வெட்க உணர்வை புரிந்து கொண்டு புதைத்து வைத்திருக்கிறது. இன்று எல்லா முஸ்லிம் சமூக ஆர்வலர்களும் கவலைப்படுகிறார்கள், உலமாக்கள் பேசுகிறார்கள், மஸ்ஜிதுடைய தலைவர்கள் கவலைப்பட்டு பேசுகிறார்களே, முஸ்லிம் பெண்கள் காபிர்களோடு ஓடிப்போய் விடுகிறார்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்க வைத்தால் கல்வி தேவை என்று அங்கே காபிர்களோடு காதல் என்ற பெயரிலே ஓடிவிடுகிறார்கள். அதாவது குறிப்பாக கோ எஜுகேஷன் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான நிலையில இருக்கிறார்கள். கோஷாவோடு பர்தாவோடு வளர்க்கப்பட்ட ஒரு பெண் அந்நிய ஆளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவனோடு தோல் மேல் கை போட்டுக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், அவனுக்கு பின்னால் பைக்கிலே செல்கிறாள், அவனோடு ஊர் சுற்றுகிறாள், கேட்டால் நண்பனா? ஏன் தெரியுமா சகோதர சகோதரிகளே, இது எதனால் வந்தது தெரியுமா? இந்த சீரழிவு எத்தனை முஸ்லிம் பெண்களுடைய கற்பிலே காபிர்களுடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை முஸ்லிம் பெண்கள் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காபிர்களோடு ஓடிவிட்டார்கள் காதல் என்ற மோகத்திலே. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் அந்த உங்களுடைய ஆண் பிள்ளைகளோடு உங்களுடைய பெண் பிள்ளைகளோடு நீங்கள் நாளெல்லாம் பார்த்து ரசித்தீர்களே அந்த சினிமா கலாச்சாரம் தான் அவர்களை தூண்டியது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சினிமாவிலே ஆடல் பாடல் காதல் என்ற பெயரிலே சமூக சீரழிவில் அந்த மகா அனாச்சாரத்தை கண்டு கடித்தீர்கள் இரவு பகலாக. அதை பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளை, ஓஹோ இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சுதந்திரம், பெண் சுதந்திரம் என்று அவர்களும் படிக்க படிக்க அதையே நியாயமாக பார்த்தார்கள். நீங்கள் எதை அவர்களுக்கு காண்பித்து வளர்த்தீர்களோ அதை வாழ்க்கையிலே அவர்கள் செய்தார்கள். இனி நீங்கள் அவர்களை பழிக்காதீர்கள், மண்ணை எல்லி உங்கள் தலையிலே போட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்கள் சகோதரர்களே. முஸ்லிமுடைய முஹல்லா என்றால் கட்டுப்பாடு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அனாச்சாரங்களை சீரழிவுகளை நீங்கள் சமுதாயத்திலிருந்து கிள்ளி எறிய வேண்டும் என்றால் அதற்கு மத்தியிலே தேவையான தீர்மானம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய வீடுகளிலே கேபிள் டிவிகள் இருக்கக்கூடாது, முஸ்லிம்களுடைய வீடுகளிலே டிஷ் இருக்கக்கூடாது, வீடுகளிலே சினிமாக்கள் சீரியல்கள் பார்ப்பவர்கள் மஸ்ஜிதிலே முத்தவண்டிகளாக, மஸ்ஜிதிலே தலைவர்களாக, மஸ்ஜிதிலே திம்பர்கள் பொறுப்பாளர்களாக, மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளாக, மஸ்ஜிதிலே அங்கத்தினராக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வீடுகளுடைய திருமணங்கள் மஸ்ஜிதிலே நடத்தப்படாது. அதற்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். எதற்கு தீர்மானம்? இந்த சீரழிவை சமுதாயத்தில் யார் பரவலாக ஆக்கிறார்? அல்லாஹ் சொல்கிறார், ஆபாசங்கள் அசிங்கங்கள் சமுதாயத்திலே பரவ வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. சினிமாவில் என்ன இருக்கிறது? அனாச்சாரம், ஆபாசம், அசிங்கம், சமூக தீமைகள், சிகரெட் எப்படி குடிப்பது, மது குடிப்பது, ஒரு பெண்களை எப்படி சீரழிப்பது, எப்படி மற்றவர்களை அநியாயம் செய்வது, மற்றவருடைய சொத்தை எப்படி திருடுவது, மற்றவர்களுக்கு எப்படி மோசம் செய்வது, மற்றவர்களுடைய கண்ணியத்தோடு எப்படி விளையாடுவது, அத்தனை கொடூர புத்திகளும் இந்த சினிமாவில் தான் போதிக்கப்படுகின்றன. இந்த சினிமாவை பார்த்துதான் முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் அரசாங்கம் பிரச்சனையிலே, போலீஸ் துறை பிரச்சனையிலே இந்த சினிமாவை ஒழித்துவிட்டால் அரசாங்கமும் நிம்மதியாக இருக்கும், காவல்துறையும் நிம்மதியாக இருக்கும். எப்படி திருடுவது, எப்படி கொள்ளையடிப்பது, எப்படி எல்லாம் சமுதாயத்தை சீரழிப்பது என்பதை இதற்காக மீட்டிங் போட்டு செலவு பண்ணி டைரக்ஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்தை சீரழிக்கக்கூடிய, சமூகத்தை அழிவிலே தள்ளக்கூடிய மிக மோசமான கலாச்சாரம் என்றால் உடனடியாக இன்று இரவு நாம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களை, நமது பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமது வீடுகள் சினிமாவிலிருந்து, இந்த சீரியல்களிலிருந்து சுத்தமாக்கப்பட வேண்டும். அது சம்பந்தப்பட்ட அனைத்தும் நமது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்தை அழிந்திருந்து பாதுகாக்க முடியும். ஒரு முஸ்லிம் வாலிபர் காலேஜில் படிக்க சென்றால் அவருடைய பின்னால் அவரது வாழ்க்கையை கொஞ்சம் வளர்ச்சி பாருங்கள். யாருடைய உள்ளத்திலே இரையற்றம் இருந்ததோ, யார் மார்க்க அறிஞர்களோடு மார்க்க சபையிலே தொடர்புள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இல்லை என்றால் இன்று காலேஜில் படிக்கக்கூடிய வாலிபன் அவன் திருமணத்திற்கு முன்பே திருமண வாழ்க்கையை பல பெண்களோடு பார்த்து விட்டுத்தான் அவன் திருமணத்திற்கே வருகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குமா என்று சிகிச்சை பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த காலத்திலே நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. சகோதரர்கள், ஐடி படித்தான், பெரிய இடத்திலே வேலை செய்கிறான் என்று நீங்கள் பார்த்து அமெரிக்காவின் மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை, பெரிய இடத்து மாப்பிள்ளை, பெரிய சம்பாத்தியத்தில் இருக்கிறான் என்று பார்த்தால், அவனுடைய வாழ்க்கை ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தால் அவன் ஒரு விபச்சாரனாக இருக்கிறான். அவனோடு வேலை செய்யக்கூடிய பெண்களோடு அவனுக்கு தொடர்பு, அவன் படித்த காலத்திலே அவனுக்கு தொடர்பு என்று அவ்வளவு சீரழிவாக இருக்கிறது. சகோதரர்களே, காரணம் என்ன? எல்லாவற்றிற்கும் இந்த சினிமாதான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரத்தை நமது சமூகமாக சமுதாயமாக நாம் அங்கீகரித்துக் கொண்டோம். இதனுடைய விளைவு என்ன ஆனது தெரியுமா? இன்று முஸ்லிம் குடும்பத்திலிருந்து சினிமா துறைக்கு நடிப்பதற்கு செல்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். பல முஸ்லிம்கள் அவர்களையெல்லாம் வழிகாட்டுகளாக இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். யார் யார் சமுதாயத்தை சீரழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய நபியின் மார்க்கத்தை அசிங்கப்படுத்துவதற்காக சமுதாயத்திலிருந்து இஸ்லாமை விட்டு வெளியேறினார்களோ அவர்களுக்கு அரபு பெயர் இருக்கிறது என்ற காரணத்திலேயே அவர்களையெல்லாம் வழிகாட்டிகளாக, அவர்களையெல்லாம் ஒரு பெரிய தலைவர்களாக ஆக்குவதற்கு இந்த சமுதாயம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்கள், ஆகவே கண்ணியத்துக்குரியவர்கள், இப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு சிந்தித்து பார்த்தால் ஏராளமான அனாச்சாரங்களை பார்க்கலாம். அனாச்சாரம் என்பது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, சின்னது பெருசு என்பது கிடையாது. நபி சொல்லிவிட்டார்கள், எல்லா வழிகேடுகளும், எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடுதான், எல்லா வழிகேடுகளும் நாசத்தின் நரகத்தில் தள்ளிவிடும் என்றுதான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களை, உடனடியாக மார்க்க எண்ணி தேட வேண்டும், குர்ஆனை திறந்து படிக்க வேண்டும், ஹதீஸை திறந்து படிக்க வேண்டும். சஹாபாக்களின் வாழ்க்கை, நமது மூத்த இமாம்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர்களது கல்வியின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். எது அவர்களிடத்தில் இருந்ததோ அது நமக்கு மார்க்கம், எது அவர்களிடத்தில் இல்லையோ அது நமக்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி மார்க்கம் இல்லை என்ற ஒரு தெளிவுக்கு வந்து, இல்மை பரப்பி அமலின் பக்கம் மக்களை சேர்த்து உண்மையான சுங்கத்தை போதிப்பதன் மூலமாகத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா அனாச்சாரங்களிலிருந்தும் நமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு சமுதாய தலைவர்களாகிய, சமுதாய பொறுப்பாளர்களாகிய நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதும் மதரசாவாக ஆக வேண்டும். முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடம் மஸ்ஜிதை சுற்றி அமைய வேண்டும். ஒரு முஸ்லிம் 10வது வரை பிளஸ் 2 வரை படித்தாலும் சரி, 5 நேர தொழுகையோடு அவனுக்கு கல்விக்கு ஏற்பாடு, லுஹர் தொழுகையோடு அவனுக்கு கல்விக்கு ஏற்பாடு, அஸ்ர் தொழுகையோடு அவனுக்கு கல்விக்கு ஏற்பாடு. இங்கே பொருளாதாரத்தையும் படிப்பான், ஒழுக்கத்தையும் படிப்பான், இறையச்சத்தையும் படிப்பான், சுன்னாவையும் படிப்பான். அப்போதுதான் அவன் நல்ல மனிதனாக உருவாகுவான். இல்லை, வெறும் பொருளாதார கல்வி பொருளாதார கல்வி என்று மட்டும் கொடுக்கப்பட்டால் மிருகத்தை விட மோசமாக மாறிவிடுவான். அஹ்லா நிறைய நற்பண்புகள் போதிக்கப்படவில்லை என்றால், இரையற்றம் போதிக்கப்படவில்லை என்றால் அவனை விட ஒரு கொடுமைகாரன் யாரும் இருக்க மாட்டான். அதுபோன்று சகோதரர்களை, வீடுகளிலே நல்ல நூல்களை கொண்டு வந்து வைத்து உங்களுடைய குடும்பத்தோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர் என்று அமர்ந்து அவர்களோடு அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, குர்ஆனில் இருந்து சஹீஹான ஹதீஸ் நூல்களிலிருந்து படித்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கல்வி சபையை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த சினிமாக்களை சீர்களை ஒழித்து டிவிகளை தீமைக்கு பயன்படுத்துவதிலிருந்து நீங்கள் தடுத்து விட்டால் உங்களிடத்தில் வாழ்க்கையிலே ஏராளமான நேரம் மிஞ்சி இருக்கும். அந்த நேரங்களை இபாதத்தை கொண்டு நிரப்புங்கள், அந்த நேரங்களை திக்ரை கொண்டு நிரப்புங்கள், அந்த நேரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிச் சென்ற லட்சக்கணக்கான பொன்மொழிகளை படித்து உள்ளத்திலே அவற்றை நம்பிக்கை கொண்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை நீங்கள் செலவழித்து பாருங்கள். இஸ்லாம் நம்மிடத்திலும் முழுமையாக வரும், நாம் பிறரையும் இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக ஆகும். தொழுகைகளை நிற்கும் போது நமக்கு தெளிவு இருக்கும், நோன்பிலே தெளிவு இருக்கும், ஹஜ்ஜிலே தெளிவு இருக்கும், ஜகாத்திலே தெளிவு இருக்கும். நாம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் ஈமானுடைய தெளிவு இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹு தாலா இடத்திலே துவா செய்கிறேன், அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு நர்பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹுடைய அச்சத்தை கொடுத்து பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நல்ல அமல்களை அல்லாஹ் கொடுத்து சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. ஹலாலை கொடுத்து ஹராமிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உறுதியான யக்கீனை கொடுத்து துன்யாவுடைய சோதனைகளை அல்லாஹ் இலகுவாக்குவானாக. நம்மை எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக, மூமின்களாக, அல்லாஹுவை அஞ்சிய நல்ல தக்குவாதாரிகளாக அல்லாஹ் ஆட்சி அறிவானாக. நமது சமுதாயத்திலிருந்து சிறுக்கையும் விதத்தையும் எல்லா விதமான சிறிய சிறிய அனாச்சாரங்களையும் நீக்கி நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய நல்ல சமுதாயமாக அல்லாஹு தஆலா ஆட்சி அறிவானாக. நாமும் மார்க்கத்தை பாதுகாத்து நமது பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை பாதுகாத்து மார்க்கத்தை அமானிதமாக ஒப்படைத்து சென்று அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக அல்லாஹ் நம்மை ஆட்சி அறிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலீம். وأستغفر الله لي ولكم وأتوب إليه. والسلام عليكم ورحمة الله وبركاته.